ரிஷிபியோ நம பரமரிஷிபியம் ஹரி ஓம். அந்தராயதி ரூபசாந்தே சாந்தபாவனமசந்தி வைபவம் தம் நரம் வபுஷி குஞ்சரம் முகே மன்மஹே கிமபி துந்திலம் மஹா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நம. யஸ்யாந்தன்னாதிமத்யம் நஹி கரசரணம் நாமகோத்ரம் ந சூத்ரம் நோ ஜாதிர்நைவ வர்ணா ந பவதி புருஷோ நான பும்சம் ந ச ஸ்திரீ நாகாரம் நைவ காரம் நஹி ஜனி மரணம் நாஸ்தி புண்ணியம் ந பாபம் தத்வம் நோ தத்வமேகம் சஹஜ சமரசம் சத்குரும் தம் நமாமி. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மௌனவியாக்யா பிரகடித பரப்ரஹ்மதத்வம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தே வசத்ருஷிகணைராவ்ருதம் ப்ரஹ்மநிஷ்டைஹி ஆச்சாரியேந்திரம் கரகலிதசின்முத்ரமானந்தமூர்த்திம் ஸ்வாத்மாராமம் உதிதபதனம் தக்ஷிணாமூர்த்திமீடே வேதாந்தார்த்த விபாசகாயேதயே சாந்தாய சந்நியாசினே நானாவாதினகேந்திர சங்கபவயே யோகீந்திர வந்தியாயச மோஹத்வாந்த திவாகராய பகவத்பாதாபிதாம் விப்ரதே தஸ்மை பாஷ்யக்ருதே நமோஸ்து சததம் பூர்ணாய போதாத்மனே அபார சச்சித் சுகவாரி ராசே யஸ்யோர்மி மாத்ரம் புவனம் சமஸ்தம் குஹாஹிதம் தம் ரமணம் கபீரம் சிந்தாவிஹீனம் ஹ்ருதி சிந்தயாமி. தேஹம் மிருண்மயவத் ஜடாத்மகமஹம் புத்திர்ன தஸ்ய அஸ்தித்வம் நாஹம் தத்ததபாவசுப்தி சமயே சித்தாத்ம சத்பாவதஹம் கோஹம் பாவயுதக் குதோ வரதியா திருஷ்ட்வாத்மனிஷ்டாத்மனாம் சோஹம் ஸ்பூர்த்திதயா அருணாச்சல சிவஃ பூர்ணோ விபாதி ஸ்வயம். கருணாபூர்ணசுதப்தே கவளிதகன விஸ்வரூப கிரணாவல்யா அருணாச்சல பரமாத்மன் அருணோபவ சித்தகஞ்ச சுவிகாசாய த்வய் அருணாச்சல சர்வம் பூத்வா ஸ்தித்வா பிரலீனமேதச்சித்ரம் ஹ்ருத்யஹமித்யாத்மதயா நிருத்யசி போஹோ தேவதந்தி ஹ்ருதயம் நாம. அஹமிதி குத ஆயாதீத்யன்விஷ்யாந்தஃ ப்ரவிஷ்டயாத்யமலத்யாம் அவகம்யஸ்வம் ரூபம் ஷாம்யத்யருணாச்சலத்வை நதீவாப்தௌ த்யக்த்வா விஷயம் பாஹ்யம் ருத்தப்ராணேன ருத்தமனசாந்தஸ்த்வாம் த்யாயன் பஷ்யதி யோகீ தீதிதிம் அருணாச்சலத்வை மஹீயம் தே. த்வய்யர்ப்பிதமனசா த்வாம் பஷ்யன் சர்வம் தவாக்ருதிதயா சததம் பஜதே அனன்யப்ரீத்யாம் சஜயத்யருணாச்சலத்வை சுகே மக்னாம். ஹ்ருதயகுஹரமத்யே கேவலம் ப்ரஹ்மமாத்ரம் ஹ்யஹமஹமிதி சாக்ஷாத் ஆத்மரூபேண பாதி. ஹ்ருதி விஷமனசா ஸ்வம் சின்வதாமஜ்ஜதா வா பவனசலனரோதாத் ஆத்மநிஷ்டோ பவத்வம். యస్మాత్ జాతం జగత్ సర్వం యస్మిన్నేవ ప్రలీయతే ఏనేదం ధార్యతే చైవ తస్మై జ్ఞానాత్మనే నమః. ప్రజ్ఞానం సుప్రదానై స్థిరచర నికర వ్యాపిభిర్వ్యాప్య లోకాన్ భుక్త్వా భోగాన్ స్థవిష్టాన్ పునరపి ధిషణోద్భాసితాన్ కామజన్యాన్ పీత్వా సర్వాన్ విశేషాన్ స్వపితి మధురపుం మాయయా భోజయన్నః మాయా సంఖ్యాతురీయం పరం అమృతం అజం బ్రహ్మయత్తన్నతోస్మి. అరుణాచలశిరోద్భూత సంప్రదాయ ప్రవర్తకం కరుణాన్నవమీడేతం రమణాఖ్యమహం మహా. எப்பெயரிட்டெவ்வுருவில் ஏத்தினும் ஆர்பேருருவில் அப்பொருளை காண்வழியதாயினுமம் மெய்ப்பொருளின் உண்மையில் தன் உண்மையினை ஓர்ந்தொடுங்கி ஒன்றுதலே உண்மையில் காணல் உணர்ந்திடுக. விண்மை இரட்டைகள் முப்புடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம் அவ்வொன்றேதென்று கருத்தினுள் கண்டார்கழலுமவை கண்டவரே உண்மை கண்டார் கலங்காரே காணிருள் போம். மண்டும் அறியாமை விட்டறிவின்றாம் அறிவு விட்டோ அறியாமை என்றாகும் அந்த அறிவும் அறியாமையுமார்க்கென்றம் அம்முதலாம் தன்னை அறியும் அறிவே அறிவாம். நேற்றுக்கு வந்து எப்பெயரிட்டு எவ்வுருவில் ஏத்தினும் ஆர்பேருருவில் அப்பொருளை காண் வழியதாயினும் அந்த எட்டாவது பாட்டு நேற்றுக்கு பார்த்தோம். பவந்து சதர்ஷன சாதனானி பரஸ்ய நாம ஆக்ருதிபி சபர்யாஹ சத்வஸ்துனி பிராப்த ததாத்மபாவானிஷ்டைவ சதர்ஷனமித்யவேஹி. இதான் அதுக்கு சம்ஸ்கிருத ஸ்லோகம். சத்தர்ஷனம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் உள்ளது நாற்பதுக்கு இருக்கிற பேர். அது லக்ஷ்மண சர்மா முதல்ல பகவானோட உள்ளது நாற்பதை சம்ஸ்கிருதத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணப்போ சத்தர்ஷனம் அப்படின்னு பேர் கொடுத்தார். அந்த பேரை காவியகண்டர் ரச்சனை பண்ணின புஸ்தகத்துக்கு போயிடுத்து. அப்புறம் லக்ஷ்மண சர்மா எழுதினது ரமண ஹிருதயம்ங்கிற பேரில் அறியப்பட பகவானே தன்னோட உள்ளது நாற்பது மலையாளம் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ண சத்தர்ஷனம் பேர் கொடுத்தது. இருக்கும் பொருளை உணர்றது அதுதான் தர்சனம். இங்கே தர்சனம்னா பார்க்கறதுன்னு அர்த்தம் இல்லை. ஈஸ்வர தர்சனம் அப்படின்னு சொல்கிறோம். உபதேச சாரத்தில் பகவானே சொல்லித்து சித்வ தர்சனம் தத்துவ தர்சனம். தர்சனம் அப்படின்னா பொதுவாக ஃபிலாசபி அப்படின்னு ஒரு அர்த்தம். இங்கே வந்து தானாய் இருத்தல் அப்படின்னு பகவான் அதுக்கு தமிழ் அர்த்தம் கொடுத்து தானாய் இருத்தலே தன்னை அறிதலாம். தன்னை வந்து ஒரு பொருளாக தரிசிக்க முடியாததுனால தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை உணர்றது தான் யாருங்கிறதை உணர்றது தான் தர்சனம். அதாவது உண்மையில் காணல் உணர்வாயே. தன் உருவை ஓர்ந்து ஒன்றுதல், ஒடுங்கி ஒன்றுதல். இதெல்லாம் நேத்திக்கு சொன்ன விஷயம், திருப்பியும் கொஞ்சம் பேக்கில் போய் பார்க்குறேன். தன் உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி, நான் யாரு அப்படின்னு விசாரம் பண்ணி ஒடுங்கி, ஒடுங்கினாக்க தான் இல்லாத அனாத்ம பிரத்யங்கள்லாம் ஒடுங்கி உண்மையான தன்னோட ஸ்வரூபம் என்னவோ அது விளங்கி, அதான் ஒன்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் உருப்படல் அப்படின்னு அக்ஷரவண மாலையில் பகவான் சொல்கிறது. செப்படி வித்தை கற்று இப்படி மயக்குவிட்டு உருப்படும் வித்தை காட்டு அருணாச்சலம். உருப்படுறது தான் உருப்படல், ஒன்றுதல் தான் உருப்படல். அநேக விஷயங்கள் தெரியறது இருக்கே, அதுக்கு தான் ஜப்படி வித்தை அப்படின்னு பகவான் சொல்கிறது. இந்திரஜாலம், ஜப்படி வித்தை கற்று இப்படி மயக்குவிட்டு உருப்படும் வித்தை காட்டு அருணாச்சல. ஹே அருணாச்சல, பலவித தரிசனங்கள் விஷயங்களையெல்லாம் எனக்கு காட்டி கொடுத்து என்னை ஏமாத்தி விடாதே. எனக்கு உருப்படும் வித்தை, உருப்படும் வித்தை என்னோட ஸ்வரூபத்தை உணர்ந்து பாழினில் வீழாது ஏழையை காத்து உன் பதத்தில் இருத்தி வைத்தனையே அப்படின்னு சொன்னான். பாழு அப்படின்னு பகவான் சரீரத்தையும் மனசையும் எல்லாமே பாழு அப்படின்னு சொல்றது. ஜாகிரத், சொப்னம், சுஷுப்தி இது எல்லாமே பாழு, திருஷ்யமே பாழுதான். சைவ சித்தாந்தத்தில் அவா பாழு அப்படின்னு சொல்லுவா, முப்பாழு அப்படின்னு சொல்றது உண்டு. இங்கே பகவான் பொதுவாக அனாத்மாவை பூரா பாழு அப்படின்னு கூட்டி தள்ளி விடுறது. பாழினில் வீழாது ஏழையை காத்து உன் பதத்தில் இருத்தி வைத்தனையே. சும்மா ஒரு ஜோக்கு சொல்கிறேன். மலையிலேருந்து 1921-22 இங்கே கீழே வந்தாச்சு பகவான். அப்போ ரமணாசிரமம் கிடையாது, சின்ன சின்ன கொட்டாயை போட்டு குடிசை போட்டு எல்லாருமா இருக்கா. மெதுவாக இங்கே வந்து ஒரு ஒரு ஆசிரமம் ஃபார்ம் ஆகிறது. ஒரு குடிசை போட்டு இருக்கா, அந்த பழைய ஃபோட்டோவே பார்க்கலாம் உங்களுக்கு. ஒரு குடிசை இருக்கும் ஆசிரமம் இருக்கிற இடத்துல. பகவான் வந்து அப்படியே கட்சத்தில் ஒரு துணியை வச்சுட்டு கையில் ஏதோ ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு அப்படி அந்த கொட்டாய்க்கு முன்னால் நிற்கிற ஒரு ஃபோட்டோ கூட இருக்குது. ரொம்ப ஃபார்மர் டேஸில் இருக்கிற ஃபோட்டோ அது. அந்த டைமில் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் உண்டு. குஞ்சு சுவாமி அதை பற்றி எல்லாம் நிறைய சொல்கிறது, குஞ்சு சுவாமி சொல்கிறத சொல்லுவது ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். என்ன நிறைய டைம் இருக்குது, நிறைய ஜோக்கு நடக்கும். பகவானும் ஃப்ரீயாக பேசாமல், பகவான் எப்போவுமே ஃப்ரீயாக தான் இருந்தது, இருந்தாலும் அன்னைக்கு வந்து ரொம்ப வெளியிலேருந்து வரவா கூட கிடையாது. அப்போ பகவான்கிட்ட ஏதோ ஒரு டெய்லி ரூட்டீன், அந்த ரூட்டீனுக்கு வேண்டி என்ன பண்ணிட்டு அவாவா ஏதோ ஒரு பாட்டு கற்றுண்டு பகவான்கிட்ட போய் ஒப்பிக்கிறது அப்படின்னு வச்சுருந்தாலாம். ஒரு பாட்டு கற்றுண்டு அவாவளவே, ஒன்றும் பகவான் ஒன்றும் கேட்கலை, பகவானும் இ ஸ்டார்டட் என்ஜாயிங் இட். அவாவா ஒரு பாட்டு படிச்சுட்டு பகவான்கிட்ட போய் ஒப்பிக்கிறது. இது எந்த வருஷத்தில் நடந்தது தெரியாது எனக்கு. இங்கே ஆசிரமத்துக்கு வந்த அப்புறம் நிறைய பேர் வந்து நன்னா படித்தவா உண்டு, தமிழ் நன்னா தெரிஞ்சவா உண்டு, அவாவா ஒரு பாட்டு படித்து போய் சொல்லுவா. சில பேர் அவாவாலே பாட்டு எழுதி சொல்லுவா. அதில் கூட இன்னொரு இன்சிடெண்ட் என்னென்னா, இப்போ நான் சொல்ல வர இன்சிடென்ட் வந்து ஊழியில் வாழும் மக்களில்ங்கிறத பற்றி ஞாபகம் வச்சுங்க. தெரிகிறவ யாராவது ஞாபகம் வச்சுங்க, விட்டு போகாமல் இருக்கேன். இன்னொரு இன்சிடெண்ட்டு, பெருமாள் சுவாமின்னு பகவானுக்கு ஒரு அட்டண்டன்ட் இருந்தது. அது ஒரு ரொம்ப துக்கமான ஒரு கதை. அது பெருமாள் சுவாமி கதை, நமக்கு இப்போ போகலை அந்த விஷயத்துக்கு. பெருமாள் சுவாமியும் இங்கே வந்தப்புறம்
ஆசிரமம் வந்த அப்புறம் தினமும் ஒரு நாள் பகவான்கிட்ட வந்து ஒரு பாட்டு எழுதின்னு வந்து, நான் எழுதினேன் பகவானே எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னா பகவானுக்கு ரொம்ப ஆச்சரியம். பெருமாள் சுவாமி இப்படி ஒரு பாட்டு எழுதியிருக்கார்னாக்கா பகவான் அப்படியே மலைச்சு போயிட்டான், அப்படி நல்லா இருக்கே பாட்டு. முருகனாரை பெரிய கவி, முருகனாரை கூப்பிட்டு பாரு போய் எப்படி எழுதியிருக்கா பாரு அப்படின்னா முருகனாருக்கு ஒரே ஆச்சரியம். முருகனார் அந்த பாட்டை ரொம்ப வேகமாக ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டார். பெருமாள் சுவாமி பகவானை பற்றி எழுதின பாட்டு. அதுக்கப்புறம் பெருமாள் சுவாமி வி காட் இன்ஸ்பயர்டு, பகவானே என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம். அடுத்த நாளைக்கு இன்னொரு பாட்டு எழுதினார். அப்புறம் அடுத்த நாளைக்கு இன்னொரு பாட்டு, இப்படி ஒரு 7 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு, ஒரு 8 பாட்டோ 9 பாட்டோ ஆயிடுச்சு. மெதுவாக லாஸ்டில் ஒரு பாட்டு வந்தப்போ பகவானுக்கு இது எங்கேயோ பார்த்துருக்கேனே இந்த லைனில் பாடம் ஒரு ஒரு டவுட், எங்கேயோ இந்த மாதிரி பாடலை பார்த்துருக்கேனேன்னு ஒரு சந்தேகம் பகவானுக்கு. பகவான் வந்து திருவருள் பாடுத்துன்னு வர சொல்லுது, ராமலிங்க சுவாமிகள் எழுதின திருவருள் பாடுத்துன்னு வர சொல்லி, அதில் ராமபதிகம்னு இன்னும் இருக்குது. அந்த பாட்டில் இந்த ராமாங்கிற வர இடமெல்லாம் ரமணான்னு பண்ணி கொஞ்சம் வார்த்தைகளை அந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் போட்டு எழுதினு வந்திருக்கார். முருகனார்கிட்ட காட்டினார் பகவான், அதோட முருகனாரும் எழுதுறதை நிறுத்தி விட்டார். இவர் பெருமாள் சுவாமி உட்காந்துருக்கு, அவருக்கு ஒரே குறையா படுத்து பகவானும் ஜோக்கா சொல்லிட்டு என்ன பண்ணுறது பாவம், ஒருத்தர் அவாவா பாட்டு எழுதுறா, எழுத தெரியாதவன் என்ன பண்ண முடியும், இது என்ன ஒரு தப்பா, ஏதோ உங்களுக்கு மாத்திரம்தான் ஸ்துதி பண்ண முடியும். அவனே எழுதினான், அவனுக்கு தெரியறத எழுதினான்தான், ஏதோ வேற யாரோ எழுதின இடத்துல ஒரு லைன் தன்னோட லைனை போட்டானோ இல்லையோ, ஒன்றும் தப்பு கிடையாது. ராமா ரமணா எல்லாம் வாக்குக்கு அர்த்தம் ஒரே அர்த்தம் தான், ஒரே மீனிங் தான் அப்படின்னு முடிச்சுன்னு கொடுத்து. அதே மாதிரி அன்னைக்கு நிறைய வேற அவாவா பாட்டை ஒப்பிப்பான். முருகனார் கூட நிறைய பாடல்கள், ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும் அதுலேருந்து ஒரு பாட்டு வரும் அப்படின்லாம் எழுதியிருக்கு. அது இல்லாமல் பகவான் எழுதின ஸ்துதி பஞ்சகம் எல்லாமே பை ஹார்ட் பண்ணி ஒப்பிக்கிறது, பகவான் முன்னால் போய் சொல்கிறது, எல்லா டிவோட்டிஸ் பக்தர்கள்லாம் சேர்ந்திருப்பான். முருகனாரோட மச்சனம், முருகனாரோட வைஃபோட பிரதர் சுந்தரம்னு பேர் அவருக்கு, அவருக்கு ஒன்றும் வாயில் வரவே வராதான், ஒன்றும் படித்து சொல்லணும்னா முடியவே முடியாது. அதனால் சுந்தரம் ஏதாவது பாட்டு பைஹார்ட் பண்ணி சொல்கிறாருன்னா இவாளுக்கு எல்லாருக்குமே ஒரு ஜோக், எல்லாருமே அங்கே வந்து நிற்பா, இவாளை பார்த்தாலே அவர் வெலை வளர்த்து போயிடுவார் பாவம், ஒன்றும் வாயில் வராது, ஒன்றும் சொல்ல வராது. எல்லாருமா சுந்தரத்தை நல்லா ஸ்க்ரூ பண்ணி நீ எப்படியாவது படித்து சொல்லு அப்படின்னு சொல்லி, ஊழியில் வாழும் மக்களில் என்பால் ஊதியம் யாது நீ பெற்றாய், பாழினில் வீழாது ஏழையை காத்து உன் பதத்தில் இருத்தி வைத்தனையே. அந்த பாட்டு பகவானோட ஸ்துதி பஞ்சகத்தில் வரக்கூடிய பாடு. இதை படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு சுந்தரம் 3-4 நாள் அவர் வந்து இந்த புஸ்தகத்தை வச்சுன்னு நல்லா பயஹார்ட் பண்ணி பகவான் முன்னால் ஒப்பிக்க போகிறார். எல்லா பக்தாலும் அவள் வேற சிரி அப்படி வாயில் வச்சுட்டே நின்றுட்டு இருப்பாளாம், அவளை பார்த்தாலே இவர் பயந்து நிடுவர். அதுக்கப்புறம் பாட ஆரம்பித்தா, ஊழியில் வாழும் மக்களில் என்பால் ஊதியம் யாது நீ பெற்றாய், பாலினில் வீழாது ஏழையை காத்து உன் பதத்தில் இருத்தி வைத்தனையே, ஆளியாம் கருணை அன்னரே என்ன அகமிக நாண நன்னிடுமாள் வாழினி அழுநாச்சர உன்னை வழுத்தி வாழ்த்திட தாழ்த்துமென் தலை. எல்லாம் இந்த ழா போடுற இடமெல்லாம் அழா எடுத்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பிங்க. இந்த தமிழில் மழைனாக்கா கனடாக்காரா மழை அப்படிம்பா, அந்த மாதிரியும் என்னவோ இவருக்கெல்லாம் அழா எடுத்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பித்தா சுந்தரத்துக்கு அவருக்கு வந்து ஒரே துக்கமாயிடுது. அவர் சொன்ன, என்ன பகவானே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சரியாக தானே கற்றுண்டு பாடினேன், இவ ஏன் சிரிக்கிறா அப்படின்னா பகவான் சொல்லி, அப்படி இல்லை சுந்தரம், நன்னா தான் பாடினே, நீ கரெக்டாக தான் சரியாக தான் பாடினே, அந்த ழா போட வேண்டிய இடத்துலலாம் ழா ழான்னு போட்டிருக்கேன், அதனால் இந்த ழாங்கிறத திருத்தி ழா அப்படின்னு போட்டு விட்டேன்னாக்கா எல்லாம் கரெக்டாகிடும். சரி பகவானே அப்படியே நான் பண்ணுறேன் அப்படின்னு அப்புறம் அப்படி சொல்லி ஒப்பிச்சது போல் இருக்கு. ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் இந்த இவர் வந்து இந்த பக்தர் வந்து ஸ்டோர் கீப்பர், அன்றைக்கி இருந்த சின்ன ஒரு ஸ்டோர், அதை அவர் தான் பார்த்துட்டு இருந்திருக்கார் போல் இருக்கு. ஸ்டோருக்குள்ளேருந்து பகவான் சிரிச்சுண்டே வெளியில் வருது, சிரிச்சுண்டே வெளியில் வருது. யாரோ பக்தா பார்த்தா என்ன பகவானே சிரிக்கிறேன்னு, இல்லை போய் இந்த சுந்தரத்தை மாதிரி ஒரு சிஷ்யனை கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு. அது என்ன பகவானே அப்படி சொல், உள்ளே போய் பாரு அப்படின்னு உள்ளே போய் காட்டி கொடுத்தா அந்தந்த பரணியில் எழுதி வச்சிருக்க பேர், அதில் புளிங்கிறதுக்கு பதிலாக புழி அப்படி அந்த அந்த லாவை வட்டி புழி. அப்படியே பை லெட்டர் அப்படியே அனுசரிச்சு தான் அப்படியெல்லாம் ரசிச்சுன்னு இருந்திருக்கா அவள்லாம். ஊழியில் வாழும் மக்களில் என்பால் ஊதியம் யாது நீ பெற்றாய், பாழினில் வீழாது ஏழையை காத்து உன் பதத்தில் இருத்தி வைத்தனையே. பாழு அப்படின்னாக்க அஜ்ஞானத்தை தான் பாழு அப்படின்னு சொல்றது. பாழில விழறது, சம்சாரத்துல விழறதுன்னா என்ன? சம்சாரம்னா என்ன? குடும்பமா சம்சாரம், லோகத்தில் எதை சம்சாரம் அப்படின்னு சொல்றது, எதை சந்நியாசம் அப்படின்னு சொல்றது, ரொம்ப ஸ்தூலமாக நம்ம மீனிங் பண்ணிட்டு விடலாம். ஒருத்தன் கலர் ட்ரெஸ்ஸோட கலரை மாற்றினா அவன் சன்னியாசி ஆயிடுவான், பேரை மாற்றினா அவன் சன்னியாசி ஆயிடுவான். சம்சாரம் அவ்வளோ ஈஸியாக போயிடுமா என்ன? பாழினில் வீழாது ஏழையை காத்து, பாழுங்கிறதுக்கு அஜ்ஞானத்துக்கு தான் பாழு அப்படின்னு பேர். அஜ்ஞானம்ங்கிறது ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தை, ஆனால் அதிலேருந்து வரக்கூடிய விளைவு தான் நம்மளோட தேகமும் மனசும், நம்ம உபாதியில் ஏற்படுற தோஷமும், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா துக்கங்களுக்கும் மூலமாக இருக்கிற விதை இந்த அஜ்ஞானம். பகவான் கீதையில் சொல்கிறார், அஜ்ஞானேன ஆவிர்த்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ, ஞானேன து தத் அஜ்ஞானம் ஏஷாம் நாஷிதம் ஆத்மனஹ தேஷாம் ஆதித்யவ ஞானம் பிரகாசயதி தத்பரம், தத் புத்தயஸ்ததாத்மானஹ தன்னிஷ்டாஹ தத்பராயணாஹ கச்சந்தி அபுனராவர்த்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹ. அஜ்ஞானேன ஆவிர்த்தம் ஞானம், அஜ்ஞானம் எல்லாரும் ஞானிகள் தான், எல்லாரோட ஸ்வரூபமும் நித்தியசுத்தமானது தான், நித்திய புத்தமானது தான், நித்திய முக்தமானது தான். அப்படி இருந்தும் அதை மறைச்சு ஒரு அபிமானம், ஒரு அகந்தை தோன்றது இந்த அஞ்ஞானம் தோன்றுவிக்கிறது. அந்த அகந்தை அபிமானத்தினால சுவாபாவிகமான முக்தி, முக்திங்கிறது ஸ்வபாவம், ஸ்வாபாவிகமான முக்தி இவனுக்கு தெரிய மாட்டேங்கிறது. இவன் நித்திய முக்தமாக இருக்கான், பூர்ண வஸ்துவாக இருக்கான்னு தெரிய மாட்டேங்கிறது. அந்த பாழ், பாழில் பிடிச்சி தள்ளுறதுன்னா அதுதான். தன் பதத்தில் இருத்தி வைத்தனையே அப்படின்னு அருணாச்சலேஸ்வரர்கிட்ட சொல்கிறார். யார் பதத்தில் இருத்துறா? குரு. குற்றமுற்று அருத்தனை குணமாய் பணித்து ஆள் குரு உருவாய் ஒளிர் அருணாச்சல. அந்த குரு என்ன பண்ணுறார்? குரு வந்து புதுசாக ஒன்றும் சிஷ்யனுக்கு கொடுக்கல, அவனுக்கு நித்திய சித்தமாக எதை இருக்கோ அதை காட்டி கொடுக்குறார், அவ்வளோதான். குரு வந்து முக்தியோ ஆத்மாவையோ உண்டு பண்ண முடியாது. நீ நித்திய முக்தமாக தான் இருக்க, கனவு சொப்பனத்துல வந்து இவன் பயங்கரமா ஏதோ சொப்பனம் காட்டுறான், எழுப்பி விட்டுதானா பரம உபகாரம். இதெல்லாம் ஒரு லௌகிக எக்ஸாம்பிள். அந்த குரு என்ன பண்றார், இவனோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு இவனுக்கு காட்டி கொடுக்க, உண்மையில் காணல், உண்மையில் காணல் என்ன, தான் உடம்போ மனசோ புத்தியோ அகங்காரமோ அல்ல, பிரம்மைவாகமஸ்மிங்கிற அனுபவம் இவனுக்கு ஏற்படுறது. அந்த க்ஷணத்திலேயே சம்சாரம்ங்கிறத அந்த கடல் அப்படின்னு சொல்றோமே அது தானாவே வற்றி போயிடுறது, இல்லாம போயிடுறது. நித்தியபித் முக்தமான தன்னோட ஸ்வரூபம் அவனுக்கு பிரகாசிக்கிறது. இது வந்து ஜீவன் முக்தி அப்படின்னு கூட பகவான் சொல்லலை, அந்த வார்த்தையை கூட உபயோகப்படுத்தலை. டாக்ஸில் வந்து ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து பகவான் கிட்ட கேட்குறார், ஜீவன் முக்தியை எப்படி அடையிறது அப்படின்னு கேட்குறார். நமக்கு லோகத்தில் எதையோ அடைஞ்சு அடைஞ்சே பழக்கம், ஏதோ ஒரு பொசிஷன் அடையிறது, எங்கே போனாலும் நமக்கு ஒரு பவர், நமக்குள்ளே இருக்கிற இந்த அகங்காரத்துக்கு இந்த என்ன கள்ளு குடிக்கிற மாதிரி இந்த பவருங்கிறது, ஏதோ ஒன்று கிடைச்சதுனாக்கா அதுக்கு சுகமாக இருக்கலாம். அதுதான் உண்டு ஓங்கும் அப்படிங்கிறாரு, அது உண்டு ஓங்கும். பகவானே அகங்காரத்தை என்ன சொல்கிறாருன்னா, லௌகிக விஷயத்தை உண்டு உண்டு அது ஓங்குமாம், பலம் பிடிச்சுட்டே இருக்கும் அதுக்கு. அதுக்கு இருக்கிற ஒரு அடிக்ஷன், ஒரு டானிக்கே என்னதுனாக்கா ஏதோ ஒரு பவர் கிடைக்கணும், ஒரு பொசிஷன் கிடைக்கணும், அது அடைய 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 அது பலப்பட்டுட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல் நிற்கவே முடியாது. அது பகவான் இன்னும் உள்ளது நாற்பதில் லாஸ்டில் சொல்ல போகிறார். பகவான் ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல் அதனால் நிற்க முடியாது. அதனால் ஐதர் வேர்ல்ட்லி ஐடென்டிட்டி ஆர் ஸ்கிரிப்சரல் ஐடென்டிட்டி அல்லாட்டா ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டியை தேடின்னு இருக்கும். அது லௌகிக்கம் இல்லாட்டா வைதிகம் இல்லாட்டா அத்தியாத்மமாக ஏதோ ஒன்று கிடைக்குமோ. ஏன்னா லோகத்தில் இருக்கிற வரை நம்ம நம்மளை ஏதோ விதத்தில் டிஃபைன் பண்ணுறதுக்கு பார்த்துட்டே இருப்போம், டெஃபனிஷன் கொடுக்கறதுக்கு. நம்மளை பற்றியே ஏதாவது ஒரு டெஃபனிஷன் நமக்கு கொடுத்தா தான் நமக்கு அப்பா ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. இப்போது என்ன இல்லாமல் சர்டிஃபிகேட் நம்ம கவர்மெண்ட்லேருந்து வாங்கணுமே, நம்ம யாருங்கிறத அவா சொல்லணுமே, அந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் வாங்குற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா ரொம்ப சந்தோஷம். நான் பிறந்தேன்னு தெரிஞ்சா போகாது, நான் பிறந்தேன்னு அவள் ஒரு சர்டிஃபிகேட் தரணும். இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டியை நம்ம தேடிகிட்டே இருக்கோம், அது லோகத்தில் எல்லாத்துலேருந்தும் கிடைக்கணும். அதுவே அத்தியாத்ம வாழ்க்கைக்கு வரத்தையும் ஞானத்தை அடைஞ்சேன் முக்தி அடைஞ்சேன் அப்படின்னு ஒன்று கிடைச்சுண்டு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இது ரெண்டு சேர்ந்து போகவே போகாது. லோகத்திலேயோ வேதத்திலேயோ சாத்தியமாகும் அது. என்ன ஒரு டாக்டர் ஆகணும்னா ஆயிடலாம், இல்லை ஒரு சன்னியாசி ஆகணும்னா ஆயிடலாம், ஒரு கிரகஸ்தன் ஆகணும்னா ஆயிடலாம், ஆனால் ஞானி ஆகிட்டு உட்காந்துருக்க முடியாது. பகவானே சொல்றது ஞானிகள் யாரும் கிடையாது, ஞானம்தான் இருக்கு அப்படின்னு சொல்றது. ஞானின்னு ஒருத்தன் தன்னை கிளைம் பண்ணிக்க முடியாது, ஞானம்தான் இருக்கு, இருக்கிறது ஞானம்தான். அப்போ ஒருத்தர் வந்து ஜீவன் முக்தியை எப்படி அடையிறது அப்படின்னு கேட்குற போதே இவன் அது ஒரு ஸ்டேட்டாக உள்ள வச்சுண்டு அதை நான் அடையணும்னு ஆசைப்பட்டு அடைஞ்சு அடையிறதுக்கு ஒரு ப்ரோசஸ் அடைஞ்ச அப்புறம் பகவான் சட்டுன்னு ஒரு பாம்பு போடுறது. ஜீவன் முக்தி எப்படி அடையிறதுன்னு கேட்குறது பகவான், என்ன ஜீவன் முக்தி, இட் இஸ் ஓன்லி எ வேர்டு அப்படின்னு சொல்கிறது பகவான். ஜீவன் முக்திங்கிறது வெறும் வார்த்தை தானே, எங்கே போய் இருக்குது முக்தி? முக்திங்கிறதே ஒரு சந்தேகத்தில் இருக்குது அப்படின்னு நமக்கு பயமாக இருக்கும். அதை வாசிக்கிறவாளுக்கு, டாக்ஸில் வாசிக்கிறவாளுக்கு, இது என்ன பகவான் வந்து நமக்கு முக்தியை காட்டணும்னு பார்த்தா முக்திங்கிறதே சந்தேகம். அப்புறம் அடுத்த லைனில் சொல்கிறது, தன்னுடைய உருவம் என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தால் தான் யாருன்னு உணர்ந்தால் நித்தியமுக்தமான வஸ்து இருக்குது. அதை வந்து ஒரு பொசிஷனாவோ ஒரு ஸ்தானமாகவோ அடைய முடியாது. ஷரீர மனசு அபிமான மண்டலத்தில் இருந்துட்டு நான் முக்தன், லௌகிகமாக நான் ஃப்ரீ ஆயிட்டேன்னு யாராலையும் டிக்ளேர் பண்ண முடியாது. அதனால உண்மையில் காணல் அப்படின்னாக்கா அபிமானத்தை இல்லாம பண்ணல் அப்படின்னு தான் அர்த்தம். மானம் கொண்டு உருபவர் மானத்தை அழித்து அபிமானம் இல்லாது ஒளிர் அருணாச்சலம். இந்த அபிமானத்துக்கு வந்து துவந்துவம் கிடச்சுட்டே இருக்கணும். சுகம் துக்கம், நல்லது கெட்டது, சம்சாரம் சந்நியாசம். நம்ம ஸ்பிரிச்சுவல் சர்ச் கூட அதுதான். நான் இப்போ சம்சாரத்தில் இருக்கேன், இனிமேல் எனக்கு ஒரு இதுக்கு நேரம் ஆப்போசிட் ஒரு சந்நியாசம். ஆனால் ஞானம் வந்து எதுக்கும் ஆப்போசிட் இல்லை. ஞானம் எல்லா கான்ட்ரடிக்ஷன்ஸுக்கும் நடுவில் பூர்ணத்துவத்தை காட்டுறது தான் ஞானமே தவிர, எதுக்காவது அது ஆப்போசிட்டாக இருந்ததானால் அது சம்சாரம்தான். ஏன்னா அங்கே அபிமானம் இருக்கு. இதை தான் அடுத்த பாட்டில் பகவான் சொல்றது, இரட்டைகள் முப்புடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம், அவ் ஒன்றேதென்று கருத்தினுள் கண்டால் கழலும் அவை. கண்டவரே உண்மை கண்டார், உண்மை கண்டார் கலங்காரே காண். இரட்டைகள் முப்புடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம். தமிழிலேயே சம்ஸ்கிருத பதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. சம்ஸ்கிருதத்தில் வந்து துவந்துவம் திருப்புட்டி அப்படின்னு பேர். துவந்த்வாணி சர்வாணி அகிலாக திரிபுட்டியக கிஞ்சித் சமாஸ்ரித்ய விபாந்தி வஸ்து தன் மார்க்கணே சியாத் கலிதம் சமஸ்தம் ந பஷ்யதாம் சத் சலனம் கதாபி. துவந்த்வங்கள், சுகம் துக்கம், நல்லது தீயது, குளிரு சூடு, இதுதான் துவந்துவம். திரிபுட்டி என்னதுனாக்கா பிரமாதிரு பிரமேய பிரமாணம், நான் இந்த லோகம் இதை பற்றி இருக்கிற நாலெட்ஜ், நோவர் நாலெட்ஜ் அண்ட் த ஆப்ஜெக்ட், இதுதான் திரிபுடி. நம்ம சம்சாரம்னு பார்த்தோம்னா இந்த திரிபுடி தான் சம்சாரம். இந்த திரிபுடி எப்படி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, அனுசூதம் நமக்குள்ள அது பண்ணணும், இது பண்ணணும், அங்கே போகணும், இங்கே பண்ணணும், கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் பிளான் பண்ணிகிட்டே இருப்போம். நமக்குள்ளே பார்த்தோம்னா தியானம் பண்ணணும், காத்தாலையானா இப்படி பண்ணணும், டைம் டேபிள் போட்டுண்டு, இனிமே வந்து நாளையிலேருந்து நான் ஸ்ட்ரிக்டாக ரூட்டீனில் இருக்க போகிறேன். நம்ம அத்தியாத்ம சாதகர்கள்லாம் பண்ணுவோம், காத்தால 4 மணிக்கு எழுந்திருக்க போகிறேன், அப்புறம் 4 to 4:30 குளித்து, 4:30 to 5:30 மெடிடேஷன், அப்புறம் 5:30 பாகவதம் படிக்கிறது, கீதை படிக்கிறது, இல்லாட்டா ஆசிரமத்தில் போகிறது, பிரதட்சணம், இப்படி ஃபிசிக்கலி ரூட்டீன். தப்பு சரிங்கிறதுக்கு நாம் வரல. அண்ணாமலை சுவாமிகள் பகவான்கிட்ட சொன்னார், பகவானே நான் வந்து நாளையிலேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூட்டீனில் இருக்க போகிறேன், கதால விருபாக்ஷ குகைக்கு போகிறேன், சாப்பாடுக்கு கஷ்டம் அது கூட பற்றி நினைக்க வேண்டாம், இங்கேருந்து காத்தால ஏதோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற இட்லியோ எதையோ கையில் எடுத்துன்னு போயிடுவேன், சாயந்தரம் வர விருபாக்ஷ குகையில் தியானம் பண்ணுவேன், சாப்பாடை பற்றி நினைக்கல, இந்த இட்லியே போகிறோம், இதை எடுத்துன்னு போய் அங்கே போய் சாயந்தரம் வர தியானம் பண்ணி ராத்திரியோட திரும்ப வருவேன், இப்படியே கொஞ்ச நாளைக்கு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் கேட்டுதான், உனக்கு ஞானம் வேணுமா இல்லை இட்லி போருமா? நான் இன்னொரு ஜென்மா எடுக்க வேண்டி வரும்னு சொல்லி கொடுத்தான் பகவான். நான் இது பண்ணுவேன், அது பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன். ஏன்னா அது சொல்கிறதையே லௌகிகமாக பார்த்தாலே நாளைக்கு நான் இருக்க போகிறேன்னு ஒரு அசம்ஷன் இல்லையா. நாளைக்கு காத்தாலும் நான் இருக்க போகிறேன், நெக்ஸ்ட் மொமெண்ட் நாம் என்ன பண்ண போகிறோம் தெரியாது. ஒரு 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 கதை சொல்லுவா, இந்த சைனீஸ் வந்து டிபெட்டன் மாங்ஸ் எல்லாம் நிறைய துரோகம் பண்ணியிருக்கான். ஒரு சன்னியாசியை பிடிச்சி ஒருத்தன் ஒரு போலீஸ் வந்து ஜெயிலில் போடுறான். அவனுக்கு பிடிக்கவே இல்லை, தினமும் இந்த சன்னியாசி பிக்ஷை எடுக்க போயின்ட்டுருக்கார். அந்த சன்னியாசியை பார்த்து நீ எங்கே போகிறே அப்படின்னு இந்த சன்னியாசி சொன்னார், எனக்கு தெரியாது, அது வேற பொய்ய வேறையா சொல்கிறேன், பிச்சை எடுக்க போகிறேன் எனக்கு தெரியாதுங்கிற இங்கே வா சொல்லி கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஜெயிலில் போய் கது. அப்போ அந்த சன்னியாசி சொன்னான், நான் சொன்னேன் பார்த்தியா, எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் பார்த்தியா, நான் ஃபேக்சுவலி பிக்ஷைக்கு தான் போயின்னு இருந்தேன், இப்போ எங்கே வந்து லேண்ட் ஆகிருக்கேன், ஜெயிலுக்குள்ளே, இதனால்தான் சொன்னேன் எனக்கு என்ன தெரியாதுன்னு. இங்கேருந்து நான் டிசைட் பண்ணலாம் இங்கேருந்து அங்கே போகலான்னு, போவேன்னா எனக்கு என்ன தெரியும். அதனால உண்மையாக தத்துவத்தை உணர்ந்தவா நான் இதை பண்ண போறேன், நான் அதை பண்ண போறேன், நான் இப்படி இருக்க போறேன், நான் அப்படி இருக்க போறேன் அப்படின்னு ஒரு பிளானும் பண்ணாம பஷ்யன்னு ஷிருண்வன்னு ஸ்பிருஷன்னு ஜிக்ரன்னு அஷ்னன் கச்சன்னு ஸ்வபன் ஸ்வசன் எல்லா விவகாரங்களும் நடக்கிறது. அதெல்லாம் நடக்கிறதையும் நான் பண்றேங்கிற அபிமானம் அந்த பிரவாகத்துல விழுந்து போகாம இருந்துருக்கிறது தான் அவளுடைய நிலை. அந்த இதுக்குதான் பகவான் வந்து சகஜ நிர்விகல்பம்னு சொல்றது. அந்த சகஜ நிர்விகல்பத்துக்கு ஒரு ஆரம்பமோ முடிவோ கிடையாது. மெடிடேஷன் உண்டு தானே, நான் இப்போ மெடிடேஷன் பண்ண போறேன், அப்புறம் மெடிடேஷன்லேருந்து எழுந்திருக்க போறேன் இருக்கோ இல்லையோ, பேதம் இருக்கோ இல்லையோ, அந்த பேதம் கூட டேஞ்சரஸ்ங்கிறார் பகவான். ஏன்னா அது கூட உனக்கு சம்சாரம் தான்ப்பா. ஏன்னா நான் தியானம் பண்ண, அதனால தான் பகவான் சொல்லுது தியானம் பண்ணுறவன் யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு. தியானம் எப்போ வருதோ அப்போ வரட்டும், தியானம் எப்போ கலையிறதோ கலையட்டும், ஆனால் நீ வந்து திருஷ்டி கலைஞ்சு போகாமல் பார்த்துக்கோ, தன்னிலையை விட்டு கலைஞ்சு போகாமல் பார்த்துக்கோ. நேற்றுக்கு நாராயணகுரு சொன்னேனே அவரோட அழகான ஒரு ஒரு பத்தியம் உண்டு மலையாளத்தில், உணரணமின்னி உறங்கணம் புஜிச்சீடனம் அசனம் புனரேணமென்னி வண்ணம் அணையும் அநேக விகல்பமாகையால் ஆறு உணருவதுள்ளொரு நிர்விகார ரூபம். அதனது என்னதுனால இவன் நிர்விகாரமா இருக்கிற ஸ்வரூபத்துல நிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா, உணரணமின்னி உறங்கணம் புஜிச்சீடனம் அசனம் புனரேணமென்னி வண்ணம் அணையும் அநேக விகல்பமாகையால். இந்த விகல்பம் என்னதுன்னாக்கா அனுசூத இவன் மைண்டு வந்து நான் அதை பண்ணோம், நான் இதை பண்ணோம், இது தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், இது எனக்கு தெரியலை, நான் அதை பண்ணணும் அப்படின்னு அனுசூதம் கல்பனை 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 பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எந்த வித கல்பனையினாலையும் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய இருப்பு வஸ்துவை இவன் கோட்டை விட்டுடுறான். அந்த உள்ளல்ல விழுந்துட்டதுனால உள்ள பொருளை இவன் கோட்டை விட்டுட்டான். உள்ளல் அற உள்ளதால் அப்படின்னு, அந்த உள்ளல் என்ன, அதாகணும், இதாகணும், அதே பண்ணணும், இதே பண்ணணும், அதுதான் டாக்ஸில் பகவான் ஒருத்தில் சொல்லிட்டு, டு பி திஸ் ஆர் தேட் இஸ் நாட் யுவர் ரியல் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவாவோ அதுவாவோ இருக்கிறதோ இதுவோ அதுவோ பண்ணுறது உன்னோட சுபாவம் இல்லைப்பா, எப்பவும் நான் யாருங்கிற கவனத்தை விட்டுவிடாதே, நான் உதியாது உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை, அதுவாக தான் இருக்கும். அந்த அதுவாக இருக்கிறது ஏன் மறந்து போகிறது, இந்த தோற்றம் அபிமானம் எழும்ப இந்த அபிமானம் என்ன பண்ணுறது, இரட்டைகளையும் முப்புடிகளையும் சிருஷ்டி பண்ணிகிட்டே இருக்குது. உள்ளே பார்த்தா தெரியும் துவந்துவங்களும் திரிபுடிகளும் அபிமானத்தில் தான் நிற்கிறது. இந்த அபிமானம் சுகத்தை கொடுக்கும் துக்கத்தை கொடுக்கும். இந்த அபிமானம் தான் இமேஜின் பண்ணிக்கிறது, நான் இப்போ சம்சாரத்தில் இருக்கேன், இனி இதுலேருந்து தப்பிச்சுக்கணும், அதுக்கு எத்தனை வருஷம் சாதனை பண்ணணும், அது பிளான் பண்ணுறது, அது இமேஜின் பண்ணிக்கிறது, இப்படியே இருக்கேன், ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து எனக்கு ஏதோ ஒரு அனுபவம் வரப்போகிறது, அதுக்கப்புறம் நான் ஞானி ஆகிடுவேன், அது ஒரு கோலாக உள்ள வச்சுருக்கு. பிரேப்சா அப்படின்னு சொல்கிற சதாசிவ பிரம்மேந்திரால் சொல்கிறா, இந்த பிரேப்சா இருக்கிறவரை இவன் ஞான நிஷ்டனாகவே மாட்டான் அப்படின்னு. பிராப்தும் இச்சா பிரேப்சா ஜிஹாசா, இவனுக்கு ஏதோ இவன்கிட்டேருந்து உபேட்சிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் இவன். பிரேப்சா நிவர்த்தி ஜிஹாசா நிவர்த்தி சிகிர்ஷா நிவர்த்தி ஜிஜ்ஞாசா நிவர்த்தி அப்படின்னு. இந்த நாளும் இவனோட மனசோட சலனம் தான், ஏதோ ஆகணும், ஏதோ அடையணும், ஏதோ பண்ணணும். இப்போ இந்த மலையாளம் பத்தி சொன்னேனே அதோடைய முடிவு, உணரணமின்னி உணரருதின்னி உறங்கிடாதிருந்திடேனும் அப்படின்னா, தூங்கவும் கூடாது எழுந்திருக்கவும் கூடாதான், அறிவாய் கேவல ஜப்தி ரூபமாய் நீ நில். அது எனக்கு முடியலையே அப்படின்னாக்கா, அந்நிலையில் இருக்கிற மகான்கள் யாரோ அவ பக்கத்தில் போய் அதை தெரிஞ்சுக்கோங்கிறார். பிரணவம் உணர்ந்து பிறப்பொழிஞ்சு வாழும் முனிஜன சேவையில் மூர்த்தி நிறுத்திடேனும். உனக்கு அது தெரியலையானால் அந்நிலையில் நிற்கிறவா யார் இருக்காளோ அவா கிட்ட போய் தெரிஞ்சுக்கோ. என்ன தெரியலைங்கிறது ஒரு எக்ஸ்கியூஸ் இல்லை, எனக்கெல்லாம் அது தெரிய மாட்டேங்கிறதே, அதனால எனக்கெல்லாம் வேற ஏதாவது ஒரு ஷார்ட்கட் தான் வழி அப்படின்னு, ஒரு ஷார்ட்கட் கிடையாதுப்பா. தெரியலைன்னாக்கா தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இல்லைன்னா என்னது தெரிஞ்சுக்கிறதுக்கு விக்னமாக இருக்கோ அந்த விக்னத்தை நிவாரணம் பண்ணுறதுக்கு பக்தியோ உபாசனையோ என்ன வேணால் பண்ணு, தேர் இஸ் நோ ஷார்ட்கட். அதனாலதான் பகவான் சொல்லிட்டு சுங்கச்சாவடி தப்பாது அப்படின்னு. பகவானே இந்த ஆத்ம வித்தியை பகவானோட வித்தி. இப்ப கூட பிரவச்சனம் கேட்கறது கூட நிறைய பேர் சொல்றா இதெல்லாம் எல்லாருக்கும் புரியுமா அப்படின்னு சொல்றா. நான் என்ன பண்ண முடியும்? பகவான் உள்ளது நாற்பது சொல்லியிருக்கேன், உள்ளது நாற்பது தானே சொல்ல முடியும். பகவான்கிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்கு, பகவானே இதெல்லாம் யாருக்காவது புரியுமா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் போய் பகவான் சொல்றதே எல்லாருக்கும் புரியுமான்னா பகவான் சொல்ல எனக்கு இதுதான் தெரியும் போய் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா பகவான் முடிச்சு கொடுத்த. எனக்கு இதுதான் தெரியும், நான் ஒன்றும் உங்ககிட்ட கேளுன்னு சொல்லலையே, எனக்கு இதுதான் தெரியும். என்ன இது கஷ்டம்னு புத்தி தானே சொல்றது. பால் பிரிண்டனே சொன்னான் பகவான் கிட்ட இது ரொம்ப கஷ்டம். பகவான் சொன்னார் இந்த கஷ்டம்னு ஒரு நினப்பு தானே இப்போ அவனுக்கு, இந்த நினப்பு தான் அவனோட முக்கியமான சத்ரு. ஏன்னா நீ ஒரு நினப்பை கல்டிவேட் பண்ணிட்டு இருக்க, கஷ்டம் நினப்பு தானே உனக்கு, ரொம்ப கஷ்டம்னு ஒரு பரத்தியாருக்கு தோணுற சிலதெல்லாம் நீ பண்ற, அது உனக்கு ஈஸியா சகஜமா இருக்கு. இது கஷ்டம் அப்படின்னு ஒரு தாட்டை நீ உள்ள கொண்டு வந்துட்டு இருக்க, ஒரு நினப்பு. அந்த நினப்பும் உன்னுடைய மனசு அஞ்ஞானத்தினால உள்ள தோணு வைக்கிறது. அந்த நினப்பை நீக்கிறதுக்கும் இன்னொரு ஒரு ஜென்மா எடுக்க வேண்டிய விருமா இருக்கலாம், எனக்கு தெரியல. அதனால நிரந்தரம் பகவான் நமக்கு நம் நிலையை, அந்த நிலையை காட்டி கொடுத்துட்டே இருந்தது. எனக்கு இது புத்திபூர்வமாக புரிஞ்சுக்கலனாலும் கூட பகவான் என்ன சொல்றது, பேசாம இரு, போறோம், சும்மா இரு, சும்மா இரு. பகவான் வந்து இந்த மனசோட மார்க்கத்தில் இல்லாமே தான் அதை இருந்து காட்டி இருக்கவும் வைக்கும் வேணுங்கிறவாள். இப்போ இரட்டைகள் முப்புடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம், எப்போதும் அகங்காரம் என்னும் ஒன்றை பற்றி கொண்டு இருக்கின்றன. அகங்காரத்தில் தான் சுகம் துக்கமும் திரிபுடியும் எல்லாம் இருக்கு. தூக்கத்தில் பார்த்தோமானால் இந்த ரெண்டு துவைத பிரதிபத்தி இல்லை, திரிபுடியும் இல்லை, சுஷுப்தி இல்லை. தினமும் நாம் அனுபவிக்கிறோம் சுஷுப்தியில், ஒன்றும் தெரியலை, கான்ஃப்ளிக்ட் இல்லை, துவந்துவம் இல்லை, எல்லாம் மறைஞ்சு போயிடுத்து, பிடிச்சது பிடிக்கலைங்கிறது இல்லை. வைஷ்ணவன் சைவன் சண்டை போட்டுக்கிறா, வாதம் சபையில் சண்டை போட்டுன்னப்புறம் அந்த சத்திரத்துலேயே படுத்து தூங்கினாலும் ரெண்டு பேரும் ஒருத்தன் மேலே ஒருத்தன் காலை போட்டுன்னு படுத்துட்டுருக்கானோ, சிவ வாக்கியம் சொல்கிறான், இப்போ விஷ்ணு எங்கே போனான், சிவன் எங்கே போனான்னு கேட்குறான். வைணவனும் சைவனும் குரட்டை விட்டு தூங்கையில், ரெண்டு பேரும் குரட்டை விட்டு தூங்குறது இவனுக்கு விஷ்ணு சிவன் சண்டை ஒன்றும் இல்லை. கார்த்தால எழுந்திருந்தா ரெண்டு கதையை வச்சுன்னு சண்டை போட்டுக்கிறான். வைஷ்ணவன் சொல்கிறான், சிவனை எங்கள் விஷ்ணு தானே காப்பாற்றினான், இல்லாட்டா பஸ்மாசுரன் தலையில் கை வச்சுருப்பனேன்னு வைஷ்ணவன் சொல்கிறான். சைவன் சொல்கிறான், எங்கள் சிவன் அக்னிஸ்தம்பமாக இருந்தப்போ உங்கள் விஷ்ணு கீழே போய் பார்த்துட்டும் காண முடியலையே. ஒரு ரெண்டு கதையை வச்சுட்டு ரெண்டு பேர் சண்டை போட்டுன்னு மண்டை உடச்சுண்டு நினப்பு, வெறும் தாட்ஸ் தானே. எனக்கு ஏதோ ஒரு கேரக்டர் பிடிச்சது, ஏதோ கேரக்டர் பிடிச்சி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறா, எதை பற்றி நீ சண்டை போட்டுக்கிறேன், சண்டை போட்டுக்கிற நீ யாரு? இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? மனசு. அந்த மனசு அடங்கினாலும் ஒரு சண்டையும் இல்லை, ஒரு கலகமும் இல்லை, அதான் கலங்காரே அப்படின்னு பகவான் சொல்லிது. சுஷுப்தியில் ஒரு கலக்கம் இல்லை இல்லையா, எல்லா சண்டையும் சுஷுப்தியிலேயே அடங்கி விடுறது, எல்லா துவேஷமும் சுஷுப்தியிலேயே அடங்கி விடுறது. வேதம் கூட இல்லைங்க, வேதாக அவேதாக பவந்தி, தேவாக அதேவாக பவந்தி. அதான் தசஸ்லோகியில் பகவத்பாதர் சொன்னால் என்னது, ந சாங்கியம் ந யோகம் ந ஜெயினம் ந மீமாம்சகாதேர் மதம் வா, ந ந ந வேதாக ந தீர்த்தா, வேதம் இல்லை தீர்த்தங்கள் இல்லை, எல்லாம் போயிடுத்து. ஏன்? மனம் இருந்தால்தான் ஒரு பந்தமும் பந்தத்துக்கு நிவர்த்திக்கு ஒரு மோட்ச மார்க்கமும் எல்லாம் இந்த மனசு தான் கல்பிக்கிறது. பந்தோ முக்திஹி இதி வியாக்கியா குணத்தோ மேன வஸ்துதா குணஸ்ய மாயாமூலத்வாது நமே மோக்ஷோ நபந்தனம். மனசு தான் நான் பந்தத்தில் இருக்கேன் சம்சாரி, பகவான் கிட்ட இந்த சம்சார பந்தம் எப்படி போகும் அப்படின்னு கேட்கறது பகவான் கேட்கறது, இந்த சம்சார பந்தம் யாருக்குன்னு கேட்பாரு, இந்த பந்தத்தில் இருக்கிற நான் யார். எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான், சிம்பிள் மெடிசின். அந்த சிம்பிள் மெடிசின் கொடுக்கறத நம்ம கேட்குறோம் சர்ஜரி பண்ணுங்க ஒன்று சொல்லாடே. ஒரு அனாசின் டேப்லெட் கொடுத்தா தலைவேலை தலை வலி போயிடும்னாக்கா இவன் சொல்கிறான் தலையை வெட்டி கூடாது, தலையை வெட்டி கூடாதுன்னு கேட்குறான். சிம்பிள் மெடிசின். ஆனால் நம்ம கேட்டுக்கு அதுதான் நம்ம தௌர்பாகியங்கிறது. ரொம்ப சிம்பிள் பகவான் கொடுத்த மார்க்கம், ஜனங்களை என்ன சொல்கிறாங்க புரிய மாட்டேங்கிறது. ரொம்ப மிஸ்ட்ரி பாருங்கோ. பகவான் என்ன சொல்லிட்டு, நம்ம விஷ்ணுவை பார்க்கல, சிவனை பார்க்கல, பிள்ளையார பார்க்கல, அல்லாவை பார்க்கல, யாரையும் பார்க்கல. ஆனால் யாருக்கும் சந்தேகம் இல்லாத ஒரு காரியம், நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் நான் நான். இந்த மாதிரி ஒரு மந்திர ஜபம் யாராலையும் பண்ண முடியாது. 24 மணி நேரமும் அனுசூதம் ஒரு உபதேசமும் இல்லாமல் நம்ம பண்ணின்னு இருக்கிற ஒரு ஜபம் நான் 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 ஜபம். இந்த ஜபத்தை நீ கவனி அப்படிங்கிறார் பகவான். நீ ஜபம் பண்ணுன்னு கூட சொல்லலை, நடந்துட்டு இருக்கிற ஒரு ஜபத்தை கவனிப்பா அப்படின்னு. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏதோ குண்டலினி சக்தியை பற்றி சொன்னால் இவனுக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம பார்த்ததே கிடையாது குண்டலினி சக்தியை. அது மூலாதாரம் சகசிராரம், அதில் ஒன்றில் பச்சை கலர் வரும், ஒன்று சோப்பு கலர் வரும், ஒன்று மஞ்சள் கலர் வரும், இப்படிலாம் சொல்கிறத ரொம்ப இவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஏன்னா அதனால தான் பகவான் டாக்ஸில் சொல்கிறது, த மைண்ட் நீட்ஸ் மிஸ்ட்ரி நாட் ட்ரூத் அப்படிங்கிற. அது எதையாவது பார்த்து பகச்சின்னு இருக்கணும். ஏதோ சத்தியம் எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லித்தனாக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேதாந்தம் என்ன பண்றது, எல்லாத்தையும் சிம்பிளா முடிச்சு விடுறது, அறியறதுக்கே ஒன்றும் இல்லைங்கிறது. அதனால தான் வேதாந்தம்னு பேரு. ந சுக்லம் ந கிருஷ்ணம் ந ரத்தம் ந பீதம் ந குப்ஜம் ந பீனம் ந ஹ்ரஸ்வம் ந தீர்க்கம் ந ரூபம் ததா ஜோதிஹி ஆகாரகத்வாது ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம். வெளியிலேருந்து ஒன்றும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. வேதாந்தம் படிக்க, வேதாந்தம் படிக்கிறதுக்கே இல்லை, படிச்சா வேதாந்தம் வராது. எல்லா படிப்பையும் முடிக்கிறது தான் வேதாந்தம். அதான் பகவானே சொல்லித்தே, ஸ்கூலை விட்டுட்டு வந்து விடுத்தோம் இல்லையோ பகவான். இங்கே ஜோக்கா சொல்லித்து, பகவானோட டீச்சரே ஒருத்தர் வந்து பகவான்கிட்ட ஏதோ கேள்வி கேட்க பகவான் சொல்லித்தே, என்ன போய் உம்மோட கேள்வியை பயந்துட்டு நான் மதுரையிலேருந்து திருவண்ணாமலைக்கு ஓடி வந்தேன், இங்கே வந்து கேள்வி கேட்க. படித்து கற்று தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தெரிந்துக்கிறவன் யாரு, தெரிஞ்சுக்கிறவன் யாரு, அந்த கற்கக்கூடியவன் யாரு? புரிஞ்சுக்கிறது எதை வச்சுண்டு, எந்த மனசு வச்சுண்டு நீ புரிஞ்சுக்கிற? இரட்டைகள் முப்புடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம். எல்லாம் நம்ம இரட்டைகள் முப்புடிகள்னு ஃபிலாசபிக்கலாக எடுத்துக்காம, இது எதுக்கு நான் இங்கேயே நிற்கிறேன்னாக்கா, இதில் பார்த்தோம்னா இந்த ஆத்ம விசாரம்ங்கிறது ஒரு 1 hour மெடிடேஷன் அல்ல. சந்ததம் சலிப்பற சந்தோஷமாகவே அப்பளம், அப்பளா பாட்டில் பகவான் சொல்லித்து அப்பளத்தை எப்படி அப்பளம் போட்டு சாப்பிடணும், உள்ள மனசை திருப்பி நான் யாருனும் விசார திரிகையில் அந்த விசாரம் ஆகிற யந்திரத்தில் போட்டு உள்ளே போட்டு நான்கிற அபிமானத்தை, நானெனும் மானமாம் தானிய உழுந்தை, நான் யாரெனும் விசார திரிகையில் நானல்ல என்றே உடைத்து பொடித்து உண்முக உலக்கையால் ஓயாது இடித்து அப்படிலாம் சொல்லிட்டு, உண்முக உலக்கையால் ஓயாது இடித்து அப்பளமிட்டு பாரு, அதை சாப்பிட்டு உன் ஆசையை தீரு. அந்த அப்பளம் போட்டால் ஆசையெல்லாம் தீர்ந்து போயிடும். அபிமானத்தோட மூலான்வேஷணம், அந்த அபிமானத்தோட மூலான்வேஷணம் 1 minute-க்கோ 2 minute-க்கோ 1 hour-ஓ 2 hour-ஓ பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் வாஸ்தவத்தில் விசார ஞானத்தை ஏகாந்தத்தில் நாம் இருந்து கொஞ்சம் பழகினோமானால் அதோட சம்ஸ்காரம் உண்டாயி இந்த அபிமானம் உதிக்காத நிலையை நாம் நம்ம சுவாபாவிகமான ஸ்திதியாக பார்த்துட்டோமானால் அதுக்கப்புறம் அபிமானம் நசிக்கணுங்கிறது இல்லை, அபிமானம் பாதிக்கப்பட்டு போயிடுத்துன்னா விவகார தளத்துல இவன் விவகாரம் பண்றத இந்த அபிமானம் உண்மை அல்ல, தன்னுடைய சுவாபாவிகமான சத்ஸ்திதி இந்த அபிமானத்தினால பாதிக்கப்படவே இல்லைன்னு தெரிஞ்சின்றால் உண்மை கண்டார் கலங்காரே கான் அப்படின்னு சொல்லு. அந்த கலக்கம் எல்லாமே வர்றது அபிமானத்தினால்தான். எல்லா துக்கத்துக்கும் மூல காரணம் இந்த அபிமானம்தான். அவ் ஒன்று ஏது என்று கருத்தினுள் கண்டால் மனசை உள்ள திருப்பி விசாரம் பண்ணி இந்த சுகதுக்கம் யாருக்கு வருது. ரொம்ப ப்ராக்டிக்கல், ஏதோ இம்ப்ராக்டிக்கல் மாதிரி நினச்சிக்கிறோம். நம்ம என்னவாவது டெக்னிக்கு கிடைக்குமோ பார்க்குறோம். பகவான் கிரேட்டஸ்ட் மெத்தடை கொடுக்கறது. இன்டென்ஸாக துக்கத்தில் இருக்கிறத ரூமில் போய் ஏகாந்தமாக உட்காந்துட்டு இந்த துக்கம் யாருக்கு வந்திருக்கு ஒத்துக்கவே படாது. நாம் வந்து இந்த துக்கம் வந்திருக்குன்னு நிஷேதமும் பண்ணண்டா. இந்த துக்கம் யாருக்கு வந்திருக்கு, யாரு துக்கிக்கிறான், இதே துக்கம் லோகத்துல வேற யாருக்கெல்லாமோ வரதே, என்ன பாதிக்கலையே, இப்ப ஏன் இது பாதிக்கிறது, இதை விட பெரிய பெரிய தாபங்கள் யாருக்கெல்லாமோ வர்றது பாதிக்கல, யாருக்கெல்லாமோ என்னெல்லாமோ மரணம் ஆக்சிடென்ட்லாம் வர்றது என்ன பாதிக்கல, எனக்கு வந்து என்னோட ஆதரம் என்னோட பொண்ணுக்கு கல்யாணமாகல என்ன பெரிய ஒரு சாரோவா இருக்கு, பெரிய ஒரு துக்கமா இருக்கு, யார் இது. சம்சாரத்தில் பெரிய தாபம், தன்னை மாதிரி லோகத்தில் துக்கிக்காதவன் யாரும் இல்லை, துக்கிக்கிறவன் யாரும் இல்லைங்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஒன்று நடிச்சுக்கிறது, யார் இது. எனக்கு என்னவோ கர்த்தவியம் இருக்குது லோகத்தில், நான் ஏதோ பண்ணி கிழிக்க போகிறேன், அதெல்லாம் பண்ணி தீர்த்த அப்புறம் நான் எல்லாம் நம்ம பியூர்லி தியானத்துலேயும் ஞானத்துலேயும் இருக்க போகிறேன். வெறும் இமேஜினேஷன். இதே மனசு தான் நீங்க அது பண்ணி தீர்த்தப்பவும் வேலை பண்ண போறது. யார் இதெல்லாம் சொல்றா, இப்பவே அப்படியே இருக்கிறது தானே, எந்த கர்த்தவியமும் இல்லாத நிலையில் இருக்கிறது தானே, அப்படின்னா காரியமெல்லாம் நடக்கண்டாமா, அது நீங்க பாருங்கோ, நடக்குமோ நடக்காதோ பாருங்கோ. அதுதான் பகவான் வெளிப்படி சொல்லிட்டு எது எது நடக்கிறதுக்கு இருக்கோ அது அது நடந்தே ஆகும். அது நடக்கிறதுக்கு வந்து நான் நடத்தணுங்கிற கர்த்தத்துவத்தோட தேவை இல்லை. பக்தி பக்தி சொல்றோமே தவிர நமக்கு குரு வச்சனத்திலேயே நம்பிக்கை இல்லை. நம்ம பூஜையெல்லாம் பண்றோம் தடப்படலாம், அந்த பூஜையோ பகவானுக்கு வேண்டாதானும். பகவான் சொல்றது என்ன, நீ அந் குரு சொல்படி நடக்க வேண்டும், அந்நிலையில நில்ல, அப்படியே இரேன், அப்படியே இரேன். ஒன்றையுமே சால்வ் பண்ண பார்க்கல பகவான். இன்ஃபேக்ட் இந்த பகவானோட லைஃப்பில் வந்த ரொம்ப பெரிய ஒரு இன்சிடெண்ட்டுங்கிறது இந்த கேஸ் எல்லாம் நடந்தது. ஒருத்தர் வந்து ஆசனா எனக்கு வேணும்ல கேஸ் போட்டு டாக்ஸ்லேயே இருக்கு, நீங்கள் பார்க்கலாம் ஆன்வில்னு ஒரு ஒரு போர்ஷன். அதில் பகவானை வந்து கோர்ட்டுக்கு கூப்பிடுவாளோன்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்கிற டைமில் ஒன்றும் டிசிஷனே வரல. பகவானை வந்து கேள்வி கேட்க கோர்ட்டுக்கு கூப்பிட்டு விடுவாளோன்னு நினைக்கிறத கூட அந்த டைமில் கூட பகவான் வந்து அது எப்படி சால்வ் ஆகும்னு பகவான் நினைக்கல, அதை பற்றி பேசவும் இல்லை, அபிப்பிராயப்படலை, தான் தன்னிலையிலேயே நின்றுது. அந்த அந்த நிற்கிறதுக்கு என்ன பவர் இருக்குங்கிறது அந்த இன்சிடெண்ட் பார்த்தாலே தெரியும். யாரோ இருந்தால் எங்கேயோ இருக்கிறவர் கவர்மெண்ட் கூப்பிட்டு சொல்லி கோர்ட்டுக்கு ஏதாவது கேட்கணுன்னா மகர்ஷியை போய் ஆசிரமத்தில் போய் கேட்கணுமே தவிர கோர்ட்டுக்கு அவரை கூப்பிடக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் போச்சு. கோர்ட் இங்கே வந்து ஏதோ கேள்வியெல்லாம் கேட்டேன், அந்த கேள்வி கேட்குறதையும் பக்தாலெலாம் பகவான்கிட்ட கேட்குற இவ்வளவு கேள்வி கேட்குறாளே பகவானே, கேட்கட்டுமே, ஆயிரம் வருஷம் கேட்கட்டுமேங்கிறது பகவான். நான் தான் மனசையே உபயோகப்படுத்தலையே அப்படின்னு, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். லெட் தம் ஆஸ் ஃபார் 1000 இயர்ஸ், ஐ நெவர் யூஸ் மை மைண்ட் அப்படின்னு. அப்போது மனசை உபயோகப்படுத்தாமல் இருக்கலாம்னு இருந்து காட்டுறது. அதுக்கு நடுப்பில் கேள்வி கேட்டால் அப்போ என்ன பதில் வருதோ அதுதான். கீதையை படிச்சுட்டு நிறைய பேர் இமேஜின் பண்ணிக்கிறா கர்மாவை பர்ஃபெக்டாக பண்ண முடியும்னு நினச்சிக்கிறான். யோக கர்மசு கௌசலம் அப்படின்னு பகவான் கீதையில் சொன்னார். கர்மாவில் கௌசலம்ங்கிறத இங்கிலீஷ் கீதா டிரான்ஸ்லேஷன்ஸ் பூரா தப்பாகவும் பண்ணி கொடுத்து, யோகா இஸ் டெக்ஸ்டரிட்டி இன் ஆக்ஷன், ஸ்கில்ஃபுல்னஸ் இன் ஆக்ஷன் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துட்டா அது கிரேட்டஸ்ட் பிளண்டர். என்னக்கா, ஸ்கில்ஃபுல்னஸ்னா ஒருத்தனுக்கு நினைச்சா வந்துடுமாண்ணா? இப்போ எனக்கு பாடணும்னு ஆசை இருக்கு, என்னால் பாட முடியாது. நான் நினச்சா பெருசாக பாடிவிட முடியுமாண்ணா? பெரிய பாகவதம் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாலும் வராது, அதுக்கு பேசிக் ஒரு சிலதெல்லாம் வேணும். கௌசலம்ங்கிற வார்த்தை தான் பகவான் சொல்லிது. கௌசலம்னா என்ன அர்த்தம்னா, கர்மா பண்ணாமல் இருக்க முடியாது. கர்மாங்கிறது இந்த நேச்சரோட நம்ம பண்ணலைனாலும் நமக்கு கிரியா நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அனுசியூத நம்ம பாடிக்குள்ளே ஆக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்குது, லோகத்தில் ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. அந்த ஆக்ஷன் ஃபீல்டில் டு ஆக்ட் ஆர் நாட் டு ஆக்ட், யூ ஹாவ் நோ சாய்ஸ். ஒன்றும் பண்ண முடியாது. அதில் சிலதை இமேஜின் பண்ணி நான் பண்ணுறேன்னு நினச்சிக்கிறோம். அதில் ஒரு டெஸ்டிரிட்டினாக்கு ஒரு ஸ்கில்ஃபுல்னஸ்னு ஒரு பாவனை. கௌசலம் தான் வார்த்தை. கௌசலம்ங்கிற வார்த்தையை பார்த்தாலே நமக்கு புரியும். கௌசலம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, குஷம்னா தர்பே. வேத பாடசாலையில் படிக்கிற பிரம்மச்சாரிகள் தர்பையை பறிச்சுட்டு வரணும் காட்டில் போய். தர்பையை எடுக்கிறத தர்பை கையை கிழிச்சு விட்டுடும். கையை கிழிக்காமல் தர்பை எடுக்கிறதுக்கு யாருக்கு தெரியுமோ அந்த பிரம்மச்சாரியை குசலன் அப்படின்னு கூப்பிடுவா. குஷான் லாதீதி குசலாக. தர்பை எடுக்கவும் வேணும், கையை கிழிக்கப்படாது, கிழிச்சிக்கப்படாது. அந்த மாதிரி கர்மா பண்ணவும் வேணும், கர்மா இவனை பாதிக்கவும் விடாது. அதுக்கு தான் கௌசலம்னு பேர். இல்லாமல் கர்மா பெர்ஃபெக்டாக இருக்குமா, அது கம்ப்ளீட்டாக என்னால் பண்ண முடியுமா, இந்த தலையில் எழுத்தெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. நம்ம பிறந்திருக்கோம், நமக்கு சுற்றி என்னெல்லாமோ வயலில் வளர்ந்துக்கிற மாதிரி என்னெல்லாமோ வளர்ந்துருக்கு. இது எதுவும் நம்ம முன்னால் இமேஜின் பண்ணிக்கவே இல்லை. பலது வந்திருக்கு, அது என்ன ஆகும் எனக்கு தெரியாது. இதெல்லாம் அழகாக பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. அந்தந்த க்ஷணத்தில் என்னென்ன ஆக்ஷன் வரணுமோ வரும். அந்த ஆக்ஷன் பெர்ஃபெக்டாக விளைவு வருமா சொல்ல முடியாது, நெகட்டிவாக விளைவு வருமா சொல்ல முடியாது, எப்படி வருமா சொல்ல முடியாது. கர்மாக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் பிரகிருதியில் நடக்கிற கர்மாவில் இருக்கிற கர்த்தத்துவத்தை கொஞ்சம் கூட தன்னில் ஆரோபணம் பண்ணிக்காமல் தன்னிலையில் இருந்துட்டு, அது பெர்ஃபெக்டாக இருந்தால் இருக்கட்டும், அலங்கோலமாக இருந்தால் இருக்கட்டும், நன்னாக இருந்தால் இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அந்த கர்மாக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது தான் கர்மாவை பர்ஃபெக்டாக பண்ணுறதுங்கிறது. அதுதான் கர்மாவில் இருக்கிற பர்ஃபெக்ஷன். கர்மணி அகர்மய பஷேது அகர்மணிச்ச கர்மையா ச புத்திமான் மனுஷேஷு ச யுக்தா கிருத்ஸ்ன கர்ம கிருத் அப்படின்னு பகவான். கிருத்ஸ்ன கர்ம கிருத், கிருத்ஸ்னாக்கா ஹி கம்ப்ளீட்ஸ் த ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் வந்து இவனுக்குள்ளே ஒட்டிக்கலை. அந்நிலையில் அவனுக்கு எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணுவன். அவனுக்கு வாஸ்தவத்தில் அவ்வளவு டிட்டாச்மெண்ட் வந்து கொடுத்தனா அந்த ஆக்ஷன் எவ்வளவு பர்ஃபெக்ட் ஆகணுமோ அவ்வளோ பர்ஃபெக்ட் ஆகவும் ஆகும். ஏன்னா இவனுக்கு ராகத்வேஷம் இல்லாதப்போவே எப்படி பண்ணணுமோ அப்படி, அவனுடைய உபாதிக்கு என்ன பலம் உண்டோ அந்த அந்த பலத்துக்கு தகுந்தபடி இருக்கிற பர்ஃபெக்ஷன் ஆக்ஷனில் வரும். நம்ம ஆக்ஷனை பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறதையே அந்த நினப்பே அந்த ஆக்ஷனுக்கு எடுத்துடும். அதில் தொடர்ந்து ஒரு தூஷியத்தை கொண்டு வரும். எனக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை லோகத்தில், ஒன்றும் அடையிறதுக்கு இல்லை, எனக்கு ஒன்றும் வேண்டாம், எப்படி வேணால் நடக்கட்டும் அப்படின்னு ஒன்றுகிட்டையும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறவன் அவனால் ஆக்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. அவனோட சரீரமும் லோகத்தில் ஒரு நியதிக்கு தகுந்தபடி பிரவர்த்தி பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் ரொம்ப அழகாக நடக்கும். அப்போ இந்த சோம்னம்புலிசம்னு சொல்கிறாளே, அதில் ரிசர்ச் பண்ணுறவா என்ன சொல்கிறான்னா, ஒரு சோம்னம்புலிஸ்ட் வந்து மிஸ்டேக்கை பண்ண மாட்டானோ. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கான்ஷியஸ் மைண்டு வேணும் நான் தான் பண்ணுறதுக்குன்னு. தூக்கத்தில் நடக்கிறவா ரோட்லையெல்லாம் இறங்கி கூட நடப்பா, ஒரு இடத்துல மோதிக்க மாட்டாளாம், ஒரு குழியிலையும் விழமாட்டானோ. எங்கள் ஊர்லேயும் ஒருத்தர் தூக்கத்தில் 7 வீடு மதல் தாண்டி வந்திருக்கார். மதல் மேலே ஏறி குதிச்சு, கிணறுலாம் இருக்கு நடுப்பில், ரொம்ப பெரிய மிஸ்ட்ரி. கான்ஷியஸாக அவர் தெரியாது, எழுப்பினா எங்கேயோ விழுந்துடுவான். தூக்கத்தில் நடக்கிறது எழுப்பவே படாதும்பா. கடலில் போய் நீஞ்சி விட்டு வரவா உண்டு தூக்கத்தில். அப்படித்த கேசஸ் எல்லாம் ரெக்கார்டடாக இருக்குது. எப்படி நடக்கிறது தெரியாது. ஏன்னா இந்த சரீரத்துக்கு அந்த பிராரப்தத்தோட ஃபோர்ஸ் இருக்குது, அதுக்கு பண்ணுறதுக்கு இருக்குது, பண்ணும். நம்மளும் பார்த்தோம்னா நம்ம லைஃப்லேயே ஒரு 80% நம்ம சோம்னம்புலிஸ்ட் தான். கொஞ்சம் தான் நம்ம கான்ஷியஸாக ஏதோ பண்ணுறோம். அந்த கான்ஷியஸாக இருக்கிற மைண்டு கெடுக்க தான் செய்யறது காரியத்தை, இல்லையா? இப்போ நிறைய கவிதைகள் காவியங்கள்லாம் பண்ணுது. இன்னைக்கு இப்போ காத்தால குழந்தைகள், வேத பாடசாலை குழந்தைகளுக்கு சின்ன ஒரு பாடம்னு ஆரம்பிக்கணும். கொஞ்ச நாள் போகிறது இந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது ஒன்றும் தெரியலை. அங்கே போய் உட்காந்தா அவளுக்கு என்ன வரணுமோ அது வருது. பிளான் பண்ணின்னு போனால் எல்லாம் குழப்பமாக இருக்கும். ஆக்ஷன் பர்ஃபெக்ட் ஆகுது ஆக்டர் இல்லாமல் இருந்தால் தான். அப்போ தான் ஈஸ்வரன் ஆக்ட் பண்ணுவான். பகவானே என்ன சொல்கிறது, இந்த கான்ஷியஸ் இமார்டாலிட்டிங்கிற புஸ்தகத்தில் யாரோ கேட்குறா, சாட்சாத்காரமான என்ன ஆகும் அப்படின்னு பகவான் சொல்கிறது, இவனோட அபிமானம் போகும். இவனோட அபிமானம் போனால் ஒரு ஒரு மிஸ்டீரியஸ் ஃபோர்ஸ் இவனை பிடிச்செடுத்துண்டு என்னென்ன பண்ணணுமோ அதை அழகாக பண்ணும் அப்படின்னு சொல்கிறது பகவான். அப்போ அந்த ஃபோர்ஸ்க்கு விட்டு கொடுக்குறது தானே நல்லது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம், காயேன வாச்சா மனசா இந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி எத்யத் சகலம் பரஸ்மை நாராயணா இது சமர்ப்பயாமி. அதை சொல்லிவிட்டு நான் தான் பண்ணேன்னு அபிமானிச்சுக்கிறோம். பாகவத தர்மம்ங்கிறது இந்த ஸ்லோகத்தோடு முடிஞ்சு போச்சு. பாகவதத்திலேயே என்ன பாகவத தர்மம்னு அவள் வந்து நீ பஜனை பண்ணு இது பண்ண ஒன்றும் சொல்ல, இந்த ஸ்லோகத்தை தான் சொல்கிறா. நவயோகிகள் நீ என்ன பண்ணுறையோ சரீரத்தால் எல்லாம் நாராயணன் தான் பண்ணுறான் நீ பண்ணுறேங்கிற அபிமானத்தை விட்டுவிடு அப்படிங்க. அந்த அபிமானத்தை விட்டுவிடுன்னா ஈஸியாக விட்டுவிடும். இப்போ இமோஷ்னலாக வேணா எல்லாம் பகவான் தான் பண்ணுறான் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லையா? நான் ஒரு பாட்டு பாடினா எல்லாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது சந்தோஷமாக இருக்குது. தற்காலத்துக்கு சொல்லிக்க, நான் ஒன்றும் பண்ணலை எல்லாம் பகவான் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்நிலையில் நிற்கணுமானா அனுசியூதம் நானுதியாதுள்ள நிலை நாம் அதுவாயுள்ள நிலை நான் உதிக்கும் ஸ்தானம் அதை நாடாமல் நான் உதியா தன்னிழப்பை சார்வதேவன் அப்படின்னு கேட்கறது. அது நீ வந்து ஆத்மவிசாரம் பண்ணலைன்னா நிற்க முடியாதுப்பா. அந்த நான்கிற அகங்காரத்தை கண்டால் கழலும் அப்படின்னு சொல்றது பகவான். நீ பார்த்தையா அது மறையும், நீ பார்க்கலையா அது வேலை பண்ணும். அது திரிபுடியும் துவந்துவங்களையும் உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். அவ் ஒன்று ஏது என்று கருத்தின் உள் கண்டால், ஹிருதயத்தில் பூந்து இந்த நான் யாரு, இந்த சுகத்தை அனுபவிக்கிற நான் யாரு, துக்கத்தை அனுபவிக்கிற நான் யாரு அப்படி கண்டால் அவை கழலும், இரட்டைகளும் முப்புடிகளும் நீங்கிவிடும். நீங்கிவிடும்னாக்கா அதோட இஃபெக்ட் இருக்காதா, சுகம் துக்கம்னு இருக்காதா, சுடுறது விசர்க்கிறது நல்ல சம்மரில் அது இருக்காதா, குளிரறது அது இருக்காதா? இருக்கும். அதோட அனுபவம் இருக்காதா? அதோட அனுபவம் இருக்கும். அதுக்கெல்லாம் பின்னால் இதனால் பாதிக்கப்படாமல் அசங்கமாக இருக்கக்கூடிய அதிஷ்டானம் நம்மளுடைய ஸ்வரூபமாக ஸ்வாபாவிகமாக அதுக்கு பின்னால் தெரியுங்கிற ஒரே ஒரு விசேஷணம் தான். அதுதான் நீங்கள். ஸ்க்ரீன் தெரிஞ்சுதானா சினிமா ஒன்றும் நிற்கலை, சினிமா ஓடின்னு இருக்கு. ஸ்க்ரீன் தான் உண்மையு தெரியறது. நீங்கள் போய் தொட்டு தானா சினிமாவை தொட முடியாது, ஸ்க்ரீனை தான் தொட முடியும். ஆக்டர்ஸை தொட மறுபூமியில் இருக்கிற கானல் நீரை போய் தொட முடியாது, பிடிச்சு தானா மணலை தான் தொட முடியும். அந்த மாதிரி இந்த இரட்டைகளுக்கும் முப்புடிகளுக்கும் மூலத்தை தேடினோமானால் இரட்டைகளும் இல்லை முப்புடிகளும் இல்லை, இதுக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்கிற நித்தியசுத்த புத்த முக்தஸ்வபாவமாக இருக்கிற உணர்வு அவபோதம் அதான் மிஞ்சம், அதுதான் நமக்கு ஸ்வாபாவிகமாக இருக்கிற ஸ்வரூபம். கண்டவரே உண்மை, அதெல்லாம் காணக்கூடியவன் இருக்கானு, எல்லாத்தையும் அறியக்கூடிய அறிவு. கண்டவரே உண்மை கண்டார் அப்படி ஒன்று, அந்த காணக்கூடியவன் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்திட்டு இதுக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்கேங்கிற உணர்வு ரூபமாக ஒன்று சித்தம் இருக்கே, அது பார்த்தோம்னாக்கா அதில் ஒன்றும் பாதிக்கப்படலை. சுவாமி ராம்தாஸ் கிட்ட இருக்கிற கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் சச்சிதானந்த சுவாமி வந்து காஸ்பல் ஆஃப் சுவாமி ராம்தாஸ்னு ஒரு புஸ்தகம், அதில் ஏதோ ஒரு ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அதில் வந்து அவர்கிட்ட கேட்குறா, ஏதோ அவ குடும்ப கஷ்டங்களை பற்றி யாரோ சொல்கிறா. சொல்கிறத அவர் சொல்கிறார், இதுக்கெல்லாம் ஒரே பரிகாரம் தான் இருக்குது, டு ரியலைஸ் த செல்ஃப். அப்போ இவா வந்து சொல்கிறான், சுவாமி உங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் சரி, நீங்கள்லாம் வந்து இதால் பாதிக்கப்படாமல் இருக்கீள், நாங்கள்லாம் இந்த சுகதுக்கங்களில் பாதிக்கப்படுறோம், இந்த துக்கம் எங்களை பாதிக்கிறதே, உங்களை அது பாதிக்கலையே அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவர் சொல்கிறார், யார் சொன்னால் என்ன பாதிக்கலைன்னு, சில சமயம் உங்களை விட நான் அழகிறேன்னு, சிலதனால் அஃபெக்டட் ஆகிறேனே அப்படிங்கிறார். அப்போ உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், உங்களை எது பாதிக்கிறதோ அதெல்லாம் என்னையும் பாதிக்கிறது. என்ன, நீங்கள் சாப்பிட்டாலும் ஒரு டைஜஸ்ட் ஆகாத ஃபுட்டு நான் சாப்பிட்டாலும் எனக்கும் டைஜஸ்ட் ஆகிறதில்லை. அதே மாதிரி மென்டல் லெவல்லையும் லோகத்தில் எல்லா துக்கங்கள்லாம் சில சமயம் என்னையும் பாதிக்கிறது. ஆனால் இதெல்லாம் பாதிக்கிறதையும் எனக்கு தெரியும், இதனால் பாதிக்கப்படாமல் நிற்கிற ஒரு பொருள் தான் நான்கிற ஒரு உணர்வு இதுக்கு பின்னால் இருக்குது. அதுதான் அதோட மிஸ்ட்ரி. பகவான்கிட்டே பார்த்தோம்னா எச்சம்மாவுக்கு வந்து லைஃப்பில் நிறைய மரணம், குழந்தையாவா பொண்ணு அவள் பொண்ணோட குழந்தை இப்படியே லாஸ்டில் மூணு நாலு துக்கங்கள் பரம்பரையாக வந்துட்டு லாஸ்ட் இன்சிடெண்ட்டையும் கொண்டு பகவான்கிட்ட வந்து தாங்க முடியாமல் தாபத்தில் வர அந்த அம்மா அழ பகவான் அதை விட அழ ஆரம்பிச்சுடுத்து. பகவான் சேர்ந்து அழுதுடுத்து. பகவான் அழுத அந்த அம்மாவோட துக்கம் போயிடுது. பகவான் கிட்ட சேர்ந்துட்டா அந்த அம்மாவோட சாரோ அதோட போயிடுத்து. அதனால இரட்டைகள் முப்புடிகள் பிரகிருதியில் இருக்கு. பிரகிருதியில் இருக்கிற துவந்துவங்களையும் திரிபுடிகளையும் சுகதுக்கங்களையும் இன்னும் யாராலையும் மாற்ற முடியாது. பகவானுடைய சரீரத்தில் எத்தனை ப்ராப்ளம்ஸ் இருந்தது, சாப்பாடு எதுவும் பகவானுக்கு டைஜஸ்ட் ஆகாது, எப்ப பார்த்தாலும் அப்படின்னுடே இருக்குமாம் பகவான். நிறைய பகவான் அதை பற்றி ரிமார்க்கும் பண்ணியிருக்கு. மலையில் இருக்கிற சமயத்தில் ஏதோ பிட்சை எடுத்துட்டு வருவோம், தண்ணியை விட்டுப்போம் கஞ்சியில், அதில் போடுறதுக்கு கூட உப்பு இருக்காது, நாக்கில் தேய்ச்சிட்டு உப்பை தேய்ச்சிட்டு தான் கஞ்சியை சாப்பிடுவோம், ஆனால் அமிர்தம் மாதிரி இருந்தது. இப்போ சாப்பிட்றதெல்லாம் வியாதி தான் அப்படின்னே சொல்லியிருக்கு பகவான். யாரு கேட்குறா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன, பகவானுக்கே ஒன்றும் பண்ண முடியாது, தனக்கு சுற்றும் யார் பண்ணுறா இது, யாராவது ஒருத்தர் குத்தம் சொல்ல முடியுமா, யாரையும் குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா நாலு பேர் கலெக்டிவாக வர சமயத்தில் நாலு பேரோட பிராரப்தத்துக்கு தகுந்தபடி ஒரு ஃபோர்ஸ் வேலை பண்ணும். நமக்கு ஆச்சரியமாக இதை நம்ம லைஃப்லேயே நமக்கு பார்க்கலாம். நம்ம தனியே இருந்தால் ஒரு மாதிரி இருப்போம், இனி ஒருத்தர் சேர்ந்துட்டா ஒரு மாதிரி இருக்கும், இனி நாலு பேர் சேர்ந்துட்டா ஒரு மாதிரி இருக்கும். அந்த நாலு பேரும் குத்தம் பண்ணலை, நாலு பேரும் நல்லவா தான், நாலு பேரும் அத்தியாத்மமாக இருக்கிறவா தான், என்கிட்ட இருக்கிற ஒரு தூஷ்யம் அவளோட கர்மாவில் கலந்துக்கும், அவள் கர்மாவில் இருக்கிற தூஷ்யம் என்னோட கர்மாவில் கலந்துக்கும், கலந்துண்டு ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். ஒன்றும் பண்ண முடியாது, பேசாமல் பார்த்துட்டு இருக்க தான் முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, பரிகாரமே கிடையாது. இது வாழ்ந்து பார்த்தா தெரியும், தனியே இருக்கிறது, தனியே நிறைய பேர் சேர்ந்து இருக்கிறத ஒரு ஃபோர்ஸ் உண்டாச்சுனாக்கா அந்த ஃபோர்ஸை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வாளுக்கு தோணினதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாள், பகவான்கிட்டே அது நடந்துகிட்டே இருந்து பகவானுக்கும் எல்லாரும் பகவான்கிட்ட இருக்கிற பக்தியில் பகவானுக்கு நிறைய மருந்து கொண்டு கொடுப்பா. பத்து பேர் மருந்து கொண்டு கொடுத்தா எப்படி இருக்கும் நினச்சிப்பேன். நிறைய பேர் ஸ்வீட்டு கொண்டு கொடுப்பா, என்னெல்லாமோ வந்துட்டுருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்றும் தவிர்க்க பார்க்கல, ஒன்றும் சொல்யூஷனும் தேடலை. கண்டார் கலங்காரே கான், தன் உண்மை நிலையை கண்டு அதுலேருந்து விலகாம தனக்கு வெளியில எதுவும் பண்ணறதுக்கு இல்லைங்கிற அந்நிலையிலேயே இருந்துட்டு இருக்கிறது தான் எல்லா சொல்யூஷனுக்கு, எல்லா ப்ராப்ளம்ஸையும் டிசால்வ் பண்ணக்கூடிய சொல்யூஷன். சால்வ் பண்ணக்கூடியது இல்லை, சால்வ் பண்ண முடியாது, நமக்குள்ள டிசால்வ் பண்ணிக்கலாமே தவிர வெளியில சால்வ் பண்ண முடியாது. வெளியில சால்வ் பண்றதுக்கு போனா அனந்தமான பிரச்சனைகள் இருக்கு. இப்போ எதையாவது சால்வ் பண்ணுங்கோ, பத்து நாளுக்கு அப்புறம் வேற ஏதாவது புதுசாக ஒன்று கிளம்பும். நம்ம சால்வ் பண்ணின ப்ராப்ளமே இன்னொன்றில் போய் கொண்டு விடும். வேதத்தில் ஒரு 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 கதை வரும், அக்னி வந்து பாபமாவா பிறந்தான் அப்படின்னு வேதம் சொல்றது. அக்னியில் ஒரு பாபம் வந்துதான், ஒரு தூஷ்யம். அந்த பாபத்தை என்ன பண்ணுறதுன்னு ரிஷிகள் பார்த்தாலாம். அந்த பாபத்தை நீக்க அக்னியில் ஆஜ்யத்தை போடு. அக்னியில் இருக்கிற பாபம் வந்து ஆஜ்யத்தில் ஒட்டின்றது. இந்த ஆஜ்யத்தை என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், ஆஜ்யத்தை வந்து யாகத்தில் போடு. யாகத்தில் பாபம் ஒட்டின்றது. இப்போ யாகத்தில் இருக்கிற பாபத்தை என்ன பண்ணுறது, தட்சிணையில் போடு. தட்சிணையில் பாபம் ஒட்டின்றது. இந்த பாபத்தை என்ன பண்ணுறது, பிராமணனுக்கு கொடு அப்படின்னு. பிராமணன் மேலே பாபம் ஒட்டின்றது. அந்த பிராமணன் என்ன பண்ணுறான், லாஸ்டில் பிரம்ம விசாரம் பண்ணி அந்த பாபத்தை சமணம் பண்ணுறான் அப்படின்னு வருது. ஞான விசாரம் பண்ணி அந்த பாபத்தை ரிதம்பர தியான நிவாரிதாக, அந்த சத்தியத்தை தியானம் பண்ணி உள்ளே இருக்கிற பாபத்தை நீக்கம் பண்ணணும். வேற வழி கிடையாது. இது இப்படி தொடர்ந்துட்டே போகும். நீங்க பார்த்தேன்னா ஒரு ஒரு பிரச்சனையை ஒரு இடத்துல இருந்து சால்வ் பண்ணினீங்கன்னா வேற, இதுக்கு தான் இரட்டைகள் முப்புடிகள். ஒன்று இருந்தால் ரெண்டு இருக்கும், ஒன்று மாத்திரமா நிற்கவே நிற்காது. ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்கும், பரஸ்பர அபேட்சையோடு இருக்கும் ரெண்டெண்ணம், துவந்துவங்கள் திரிபுடிகள். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன, நான்கிற அகங்காரம். அந்த அகங்காரத்தோட ஸ்வரூபம் என்ன அப்படி தேடினால், அந்த அபிமானம் கழண்டு போக நித்திய சுத்தமான பூர்ண வஸ்துவே மிஞ்சும். அந்த பூர்ண வஸ்து எதினாலையும் பாதிக்கப்படாமல் அஸ்பர்ஷமாக சாந்தியே ஸ்வரூபமாக நிர்வாணமே ஸ்வரூபமா எப்பவுமே அது முக்தமா இருக்கு. அதனாலதான் முக்தியும் பந்தமும் ஒரே இடத்துல இருக்குங்கிறோம். உத்தவர் பாகவதத்துல பகவான்கிட்ட கேட்கிற ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, பகவானே முக்தியும் இருக்குங்கிறீள் பந்தமும் இருக்குங்கிறீள், இது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குன்னா எப்படி? பத்தோ முக்தி முக்தகா ஏக ஏவேதிமே பிரமஹா, இந்த பத்தனும் முக்தனும் ஒரே ஆளுதான் எப்படி? நீ உன்னை சரீரமா எடுத்துட்டேன்னா நீ நித்திய பத்தன் தான். நீ உன்னோட ஸ்வரூபம் என்னன்னு உணர்ந்தாயின்னா நீ நித்திய முக்தந்தான். சரீர மண்டலத்தில் நமக்கு தைன்ய பாவம் தான். என்போலும் தீனரை இன்புற காத்து நீ என்னாலும் வாழ்ந்தருள் அருணாச்சலம். நம்மளாம் தீனர்கள் தான், பிச்சகரா தான். பகவானுக்கு முன்னால் ஈஸ்வரன் கொடுக்கறத தான் வாங்கிக்க முடியும். சுந்தரனா கூட ஒரு இன்சிடென்ட் சொல்லுவான். சுந்தரனா பார்த்தது இன்சிடென்ட் சொல்லிட்டு ஒருக்கா சொன்னான், பகவான் வந்து இந்த அரிசி ஏதோ ஸ்டோருக்கு கொண்டு போகிறத சாக்கலேருந்து கீழே விழுந்துட்டே இருக்கு. பகவான் ஓரோ அரிசியாக பொறுக்கி பொறுக்கி கையில் போட்டுட்டு ஸ்டோரில் கொண்டு போட்டுட்டு வந்துட்டு தான். பகவானோட சிக்கனமே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யாரோ பார்த்து பகவான்கிட்ட கேட்டிருக்கா, பகவானே இந்த அரிசி கொஞ்சம் கொண்டு போகிறத விழத்தான் விழும், இதுக்கு போய் இப்படி ஓரோனா எடுத்துகிட்டு உட்காரணுமா அப்படின்னா, பகவான் சொல்லித்தான் இதில் ஓரோ அரிசி மணிக்கும் நான் அண்ணாமலையாருக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னா. ஒரு பக்கம் வந்து ஞானி எதுவும் தன்னோடது இல்லை நித்திய முக்தமா இருக்கிறவர், வியவகார தளத்துல வந்து பார்த்தால் சம்சாரிகளை விட சிக்கனமா, லௌகிகளை விட லௌகிகனா இருக்கார். அதுதான் அதை தெரிஞ்சுண்டு ஆசை போல் உலகில் விளையாடு வீரா அப்படின்னு யோக வாசிஷ்டத்துல பகவான் சொல். ஆசை போல்னா அவனோட இஷ்டம் போலன்னு அர்த்தம் அல்ல, அந்த பிராரப்தத்துக்கு தகுந்தபடி எப்படி எப்படி பிராரப்த வாயுவனை தூக்கின்னு போகிறதோ அப்படி எல்லாமே உன்னால் இருக்க முடியாது. நான் இப்படி இருக்கேன்னு அப்படி இருக்கேன்னு சொல்கிறதுக்கு உனக்கு சுதந்திரம் கிடையாது. அண்ணாமலையார்கிட்ட பகவான் தன்னை பற்றியே தானே சொல்லிக்கிறது, நானாக உனக்கிட்ட கேட்டேன் கோமணத்தோடு நிற்கணும்னு, நானாக உங்ககிட்ட கேட்டேன் உன்னை இங்கே என்னை கொண்டு வந்து திருவண்ணாமலையில் வைன்னு கேட்டேனா, நான் ஆசைப்பட்டேனா? நிறைய மகான்கள் லைஃப்லேயே பார்த்தேன்னா அவன் ஒன்றும் ஆசைப்படலை. காஞ்சி மகாபிரிவா ஒரு டாக்ல சொல்றா, நான் சன்னியாசி ஆன என் லைஃப்லயே ஆசைப்படலை, இமேஜின் பண்ணிக்கவே இல்லை நான் சன்னியாசி ஆயிடுவேன்னு. அவரோட கசின் ஒருத்தரை மடத்துல மடாதிபதியா பண்ணினா, அவருக்கு ஏதோ ஆயிடுது அது கூட இவாளுக்கு தெரியாது. அவ அம்மா அப்பாவை சாந்துவனம் பண்றதுக்கு புள்ள சன்னியாசி ஆயிட்டானே அந்த காலத்துல அழறான். அவ அம்மா அப்பாவை பாக்குறதுக்கு இவரும் இவ அம்மாவும் போயிருக்கிற இடத்துல இவரை கூட்டிட்டு போய் சன்னியாசியா பண்ணிவிட்டான். இது பார்த்தோன்னா நமக்கு தெரியும், சந்நியாசம் கூட அவ அப்புறம் அப்படியே இருந்தா, ஆனா அது கூட அவ சாய்ஸ்ல வரல. பகவான் லைஃப்லயே பார்த்தா பகவான் அண்ணாமலையார்ட்டக்காக, நானா உங்கள்கிட்ட சொன்னேன் என்ன கூட்டின்னு வந்து இருக்கிற வேஷ்டியெல்லாம் அவுத்து விட்டு கோமணத்தோட நிறுத்துறதுக்கு, நான் வந்து இங்க ஒன்னும் உங்ககிட்ட வந்து ஒன்னும், ஆனால் தனக்கு எதை கொடுத்ததோ அப்படியே அக்செப்ட் பண்ணி கொடுத்து. அண்ணாமலையார் எதை கொடுத்தாரோ, அருணாச்சலேஸ்வரர் தன்னை எப்படி வச்சாரோ அப்படியே இருந்தது. இதுவே தன் வாழ்க்கையில வேற ஏதாவது வந்திருந்தா கூட பகவான் சுவீகரிச்சுட்டு இருக்கும். ஏன்னா தனக்கு ஞானம் வந்தது கூட பகவானுக்கு தெரியாது. அந்த மரண அனுபவம் அதெல்லாம் வந்தப்புறம் கூட, சரி நம்ம சின்ன மெடிடேஷனுக்கு உட்காந்துண்டா சோப்பா ஒரு லைட்டு தெரிஞ்சாலே நிறைய பேர் கேட்குறாங்க, ஒரு லைட்டு தெரிஞ்சது அது என்ன அப்படின்னு கேட்குறோம், கியூரியோசிட்டி. அது வந்து குண்டலினி சக்தி ஆக்ஞா சக்கரத்துக்கு போச்சுனாக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதோ ஒன்று ஒரு ஒரு கிளைம் கிடைக்குமோ பார்க்குறோம் நம்ம இல்லையா. பகவானுக்கு இந்த ஹையஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தப்புறம் அந்த பையனுக்கு வந்து தனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்னதுன்னு தெரியாது. நினைச்சு பாருங்க அந்த நிலையை, தனக்கு புத்திபூர்வமாக தான் ஞானத்தை அடைஞ்சிருக்கேன், இதுதான் ஆத்ம சாட்சா்காரம், இதுதான் முக்தி, ஒன்றும் தெரியாது. பகவானோட ஃப்ரெண்டு ரங்கன் பின்னால் அவர் கேட்குற சமயத்திலே, பகவானே இந்த மாதிரி ஞானத்தை அடைஞ்சியல்னு எங்கிட்டையாவது சொல்லியிருக்கப்படாதா அப்படின்னு கேட்குறத பகவான் சொல்லித்தான், எனக்கே தெரியாதேப்பா, ஏதோ ஜுவரம் வந்திருக்குன்னு நினச்சிட்டேன்னு தான். பகவான் ஜுவரமாக இருந்தால் கூட அவர் ஒத்துன்றிருப்பார், நல்ல காலத்துக்கு ஞானமாக போயிடுது. அப்புறம் பகவான் அண்ணாமலையார் போதனை பண்ணினார், அது வேற விஷயம். நம்ம சாஸ்திரத்தில் சொல்கிறதெல்லாம் பகவான் வாழ்க்கையில் நடந்தது. சுகாச்சாரியாளுக்கு வந்து இதே மாதிரி அவருக்கு அனுபவத்தில் இருக்குது, ஆனால் இதுதான் அதுன்னு தெரியாது, இதுதான் அதுன்னு தெரியாததுனால வியாசர் வந்து ஜனகர்கிட்ட அனுப்புகிறார்னு ஒரு கதை. பகவான்கிட்ட பகவான் யார்கிட்டையும் போகலை, பகவான் இங்கே வந்தது, அந்த ஊர் ஃபோர்ஸ் இழுத்துன்னு வந்தது, அந்த நிலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் உட்காந்தது, அப்புறம் அந்த பாதாள லிங்கத்திலேருந்து இழுப்ப மரத்துக்கீழே கொண்டு வச்சா, இழுப்ப மரத்துக்கீழே அப்படியே தன்னோட ஜுவரத்திலேயே தானே உட்காந்துருக்கு, தனக்கு என்ன நிலையும் தனக்கு தெரியாது, தான் எதுலேயோ அதுலேயே இருக்குது. இருக்கிற சமயத்தில் அந்த வெளியில் இருக்கிற சக்தி இருக்கும் இல்லையோ, ஐயனே அனந்த ஜென்மங்கள் எனதுளே என ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி அப்படின்னா, அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுறது, ஒரு காரணமும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பகவான் முன்னால் உட்காந்துண்டு ஏதோ ஆமணமாக ஒரு பையன் உட்காந்துருக்கான், அவன் முன்னால் இவா வந்து படிப்பானே, எத்தனையோ ஆண்டிகள் திருவண்ணாமலையில் ஆண்டிகளுக்காக குறை, ஆண்டி பெருத்த அண்ணாமலை அப்படின்னே பிரசித்தி. ஒரு சுவாமி உட்கார்ந்துருக்கார் இழுப்ப மரத்துக்கீழே, அவர் முன்னால் வந்து இவா வேதாந்த சூடாமணி, யோக வாசிஷ்டம், கைவல்ய நவநீதம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட் பகவான் லைஃப்பில், இது எல்லாம் உட்காந்து பரிசா வளர்க்க படிக்கிறான் பகவானோ. அந்த சமயத்தில் ஏதோ சமாதி நம்ம நினச்சிக்கிறோம், ஒன்றும் பகவான் தான் பின்னால் இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுறது, வேறு யாரும் ரிப்போர்ட் பண்ணுறது கிடையாது, பகவானே தான் பின்னால் சொல்கிறது. அந்த நிலையில் இருந்த என்னோடய புத்தி, சத்துவ புத்தி, அவள் என்னென்ன சொன்னாலும் அப்படியே ஒப்பிண்டது. அது மாத்திரமில்லை, நம்ம கதையை தானே இவா பேசுகிறான்னு பார்த்தாராம். ஓ, இதைத்தான் பிரம்ம ஜானம்னு சொல்கிறாளோ, இதை அடையிறதுக்கு தான் லோகத்தில் இருக்கிறவாளாம் முயற்சி பண்ணுறாளோ, இதுதான் அதுவோம், இது எல்லாம் சேர்த்து வச்சுட்டு தான் அக்ஷரமண மாலையில் பகவான் பாடுறது. என்ன தெரியாமல் நான் அடைஞ்சேன்னு சொல்கிற பாட்டு என்னது, தெரியாமல் நான் அடைஞ்சேன், அது அடைஞ்சது அதுதான் அப்படின்னு நீ போதனை பண்ணு. தெரியாம நான் அடைஞ்சேன், தெரியாம அந்நிலை வந்துடுத்து, நீ இப்ப தெரிவிச்சு என்ன தெரிவிச்சு கொடு அப்படின்னு கேட்கிறார் பகவான். இதெல்லாமே தன் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஒரு செகண்ட்ஸ்ல நடந்திருக்கும். பருத்தியார் மாதிரி பகவானுக்கு ஒரு லாங் சாதனா பீரியட் ஒன்றும் கிடையாது, ஆனால் அப்பப்போ அந்த ஈஸ்வரனோட அருள் கிருபை நடந்ததை எல்லாமே சேர்த்தி தான் இந்த 108 பாட்டு பிரதட்சணத்துக்குள்ளே வந்தது. அதில் இல்ல இல்ல அது இல்ல, தேடாதுற்ற நல் திருவருள் நிதியும் அல்ல, அதுவும் சரி, அது எல்லாருக்குமே பொருந்தும். அது இல்லாதக்கு ஒரு பாட்டு இருக்கிறதுல, அந்த நிலையில தான் நான் இருக்கேன்னு தெரியாம அந்த நிலையை அடைஞ்சேன். நூலறிவறியா பேதையன் ஒன்று இருக்கு. அது இல்லாம தத்துவம் தெரியாது அத்தனை உற்றாய். எனக்கு ஒன்றும் தத்துவ ஞானம், நான் ஒன்றும் சாஸ்திரத்திலையும் தெரிஞ்சுக்கல, வெர்பலி தெரிஞ்சுக்கலை, தத்துவம் தெரியாது அத்தனை அந்த அந்நிலை இருக்கலையோ அந்த பிரம்மனிஷ்டை. நான் ஒன்றும் ஸ்ரோத்ரியனா போகல, டைரக்டா பிரம்மனிஷ்டன் ஆயிட்டேன். இனிமே என்ன ஸ்ரோத்ரியனா பண்ண வேண்டியது உன்னோட கடமை. ராஜாவோட பிள்ளையா பிறந்தாச்சு, ராஜாவோட பிள்ளையும் தெரியாம எங்கேயோ காட்டில் அலைஞ்சுட்டு இருந்துட்டார், பிடிச்சுன்னு வந்து ராஜாவோட பிள்ளையா பண்றது இல்லையா? அந்த மாதிரி தத்துவம் தெரியாத அத்தனை உற்றாய், தத்துவம் இதுவென் அருணாச்சல. அப்புறம்தான் தானே தானே தத்துவம், நித்திய சித்தமா தானே இருக்கு அது வஸ்து, அதனை தானே காட்டுவாய் அருணாச்சல. என்னாலும் ஒன்றும் பார்க்க முடியாதுப்பா, நீயே தான் காட்டணும். அப்போ அருணாச்சலேஸ்வரர் உபதேசம் பண்ணினாராம், திரும்பி அகம் தனை தினமக கண்காண் தெரியும் என்றனை என் அருணாச்சல. வாழ்க்கை பூரா பகவான் தனக்கு அண்ணாமலையார் கொடுத்ததை அந்த ஒரு பாட்டில் மாத்திரம் இந்த இந்த அக்ஷரமணமாலை பார்த்துட்டே வந்தோம்னா, எங்கே எங்கே பகவான் வந்து கொஞ்சம் ஒரு ஹியூமன் லெவலில் வந்து உய்யவே வெளிவந்த குருவே போற்றிங்கிற மாதிரி ஒரு இமோஷ்னல் பிளெயினுக்கு வரதோ, அப்பெல்லாம் பகவான் வந்து அந்த பாடலில் என் அப்படின்னு ஒரு பதத்தை சேர்த்துக்கும். நேச்சுரலாகவே இது வருது. இப்போ இந்த பாடல்லே பார்த்தீங்கன்னா, தத்துவம் தெரியாத அத்தனையுற்றாய் தத்துவம் இதுவன் அருணாச்சல, தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சல அப்படின்னு சொல்லி அருணாச்சலேஸ்வரர் உபதேசம் பண்ற மாதிரி, திரும்பி அகம் தனை தினமாக கண்காண் தெரியும் என்றனை என் அருணாச்சலா. உள்ள திரும்பி பாரு, தினம் அந்த அகம் அகங்கிறதை விடாம சலிக்காம கவனிச்சு பாரு, உனக்கே தெரியும் அப்படின்னு அருணாச்சலேஸ்வரர் உபதேசம் பண்ணாராம். அதுதான் வாழ்க்கை பூரா பகவான் நமக்கு உபதேசமா கொடுத்தது. இரட்டைகள் முப்படிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம், அவ்வொன்றேதென்று கருத்தினுள் கண்டால் கழலும் அவை, அகம் தனை தினமக கண்காண் தெரியும். தெரியும்னா என்ன? இங்கே கழலும் அப்படின்னு பகவான் போட்டது நெகட்டிவ் சைடு போட்டது. அந்த அகந்தை கழலும், கழன்று தானா என்ன ஆகும்? தெரியும். தெரிகிறது என்ன தெரியும்? தானே தானே தத்துவம் அப்படின்னு தெரியும். நான்கிறது கழலை, தான் மட்டுமா இருக்கிற அந்த உணர்வே தத்துவம்ங்கிறது தெரியும். தெரிஞ்சாலும் கலங்காரே, உண்மை கண்டார் கலங்காரே கான், அந்த உண்மையை உள்ள பார்த்தவன், உண்மையை தன் ஸ்வரூபமா பார்த்தவன், உண்மையை தன்னோட சுவாபாவிகமான ஸ்திதியா பார்த்தவன் கலங்காரே. அந்நிலையை விட்டு வெளியில வந்தாலோ சுடும் அப்படிங்கிறார் பகவான். அக்ஷரமணமாலை பக்தி பாவத்திலானதுனால கொஞ்சம் அதை ஞானத்தில் கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் நம்ம டைம் வரும். இதெல்லாம் சேர்த்தி பார்த்தோம்னா, ஷையனை தள்ளிர் செய்வினை சுடும். அந்த சென்டரை விட்டு சர்ஃபஸுக்கு நான் வந்தேன்னா யாராலையும் தப்பிச்சுக்கவே முடியாது. ஹே அருணாச்சலேஸ்வரா, நீயே உள்ள தான் தானா உண்மையா இருக்காய், அங்கேயே இருந்தா கலங்காரே, அங்கேந்து உடம்பு மனசு லோகம்னு வெளியில வந்தேன் ஆனால் சுடும், சுடத்தான் சுடும். இந்த நெருப்புக்கு ஒன்றும் மருந்து கிடையாது, மந்திரம் கிடையாது, செய்வினை சுடும். அலால் உய்வகை ஏதுரை அருணாச்சல, தப்பிச்சுக்கிறதுக்கு என்னப்பா வழி? அந்நிலையில் நிற்கிறத தவிர, அங்கேயே நிற்கிறத தவிர, அதுவாகவே இருக்கிறத தவிர தப்பிச்சுக்க என்ன வழி? வெளியில வந்தா மாய இழுத்துன்னு போயிடுமே, பாழில விழுந்துடுவேனே, உன் பதத்துல நிக்காம பாழில விழுந்துடுவேனே, இந்த பாழு தூக்கிட்டு போயிடுமே, சுழட்டி அடிக்குமே போட்டு, ஒன்றும் பண்ண முடியாதே. அந்த சுழட்டி அடிக்காம இருக்கணும்னா என்ன வழி? இப்பவே இது எல்லாத்துக்கும் மூல காரணமாயிருக்கிற அபிமானத்தை நான்கிற விருத்தியோட மூலத்தை தேடி பார்த்தால் அந்த விருத்தி பிரமையாக இருக்கிறதுனால போலியாக இருக்கிறதுனால அது மறைஞ்சுடும். கேவலமான நித்தியசுத்தமான சச்சித் சுகஸ்வரூபமாக இருக்கிற சத்தியம் மாத்திரம் பிரகாசிக்கும். சத்தாச்சித் சுகரூபமஸ்தி சததம் நாஹம் நச்சத்வம் ரிஷா நேதம் வாவி ஜகத் பிரதிஷ்டம் அகிலம் நாஸ்தீதி ஜானீஹி போஹு யத் புரோக்தம் கருணாவசாத்வை மயா தத் சத்யமே தத் ஸ்புடம் ஸ்ரத்தத்ஸ்வானக சுத்த புத்திரசிச்சேத் மாத்ராஸ்துதே சம்சயா. சங்கராச்சாரியரோட ப்ரௌடானுபூதின்னு ஒரு பிரகரண கிரந்தம், அதில் குரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுற ரூபத்தில் இருக்கு. குரு சொல்கிறார், குழந்தே உங்கள்கிட்ட கருணையினால் நான் சொல்கிறேங்கிறார் குரு. என்ன கருணையினால் சொல்கிறேன்னாக்கா, எத் புரோக்தம் கருணாவசாத், அந்த கருணாவசாத் அப்படின்னு நான் கருணையினால் அபிமானத்தால் சொல்லலை, என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. சம்திங் இஸ் ஃபோர்ஸிங் மீ ஃப்ரம் வித்தின். நீ இதை கவனித்து கேட்டு தெரிஞ்சுக்கோ, இதில் கொஞ்சம் கூட சந்தேகப்படாதே, நீ கரையறணும்னா வழி கிடையாது. சத்தாச்சித் சுகரூபம் அஸ்தி சததம், நித்திய நிரந்தரம் சச்சிதானந்தமாக உணர்வு மாத்திர ஸ்வரூபமாக இருக்கிற எந்த ஒரு பொருள் இருக்கோ அதுதான் இருக்கு. நாகம் நச்சத்வம் மிருஷா, நானும் நீயும் இல்லைப்பா. நேதம் வாபி ஜெகத் பிரதிஷ்டம் அகிலம், இந்த காணக்கூடிய உலகம் இருக்கே அதுவும் இல்லை. நாஸ்தீதி ஜானீஹி போகோ, இல்லைன்னு நன்னா தெரிஞ்சுக்கோ. இதை ஏன் அப்புறம் சொல்கிறேன் தெரியாது. எத் புரோக்தம் கருணாவசாத்து, ஏதோ ஒரு கருணை ஃபோர்ஸ் பண்ணுறது சொல்ல வைக்கிறது. தத் சத்தியமே தத் ஸ்புடம், இது ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கிற ட்ரூத். ஸ்ரத்தத் ஸ்வானக, குழந்தை உன் புத்தியில் பாப வாசனை இல்லையானாக்கா இதை ஸ்ரத்தையாக கேட்டுக்கோ. சுத்த புத்தி ரசிச்சேத்து மாத்ராஸ்துதே சம்சயா, இந்த ட்ரூத்தில் இந்த ஹையஸ்ட் ட்ரூத்தில் இந்த சத்தியத்தில் தயவு பண்ணி கொஞ்சம் கூட சந்தேகப்படாதேன், ஏன்னா சந்தேகப்பட்டால் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இதில் வந்து நீ சந்தேகப்பட்டு ஏதாவது சித்தாந்தம் அது இது நீ கலப்பின்னு வந்தையா நீ மாட்டின்னு விடுவேன். சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கோ, அப்படியே இரு, தப்பிச்சுக்கலாம். இதுதான் பகவான் சொல்றது, கண்டார் கலங்காரே கான். இந்த ஞானத்தை அடைய இங்கே இருக்கிற சர்க்கஸ் ஒன்றும் தேவையில்லை. பகவான் வந்து ஆசிரமத்திலேயே ஜெயந்திக்கு என்னெல்லாமோ ஆகோஷம் நடக்கிறத பகவான்கிட்ட வந்து எல்லாம் லிஸ்ட் போட்டு காட்டினா, யாரெல்லாமோ பேச போறா, யாரோடலாமோ பாட்டு இருக்கு, என்னெல்லாமோ இருக்கு. அதொன்றும் பகவான் ஒன்றும் அப்போஸ் பண்ணாது, எல்லாத்துக்கும் பகவான் ஒன்றும் செய்யாதேன்னு சொல்லாது. ஆனால் பகவான்கிட்ட வந்து இது பண்ணணுமா அதை பண்ணணுமான்னு கேட்டால் இதெல்லாம் என்னதுக்கு எங்கிட்ட கேட்குறீர், இது வேணால் பண்ணுங்கோ. அப்போ யாரோ சொன்னால், பகவானுக்கு எது பிடிக்குமோ அது நாங்கள் பண்ணுறோம். ஓ, சுவாமிக்கு எது பிடிக்கும்னு கேட்குறியா? சுவாமிக்கு வந்து நான் யாருன்னு விசாரம் பண்ணி நான்கிறது எங்கே கிளம்புறதுன்னு பார்த்து அது உதிக்காத அந்நிலை இருக்கே அந்நிலையில் நிற்கிறது பிடிக்கும். உனக்கு இதமானது அதுதான். ஆனால் அதை சொல்லிட்டு பகவான் சொல்கிறது பண்ண மாட்டாளே அப்படிங்கிறது, அதை மாத்திரம் பண்ண மாட்டாளே அப்படின்னு மீதி பண்ணுறது ஒன்றும் பகவான் ஆசை போல் விளையாடுன்னு சொல்லித்தே பகவான், ஏன்னா அது ஒன்றும் ஆறு கண்ட்ரோலில் என்ன வேணால் நடக்கட்டும், ஆனால் இதை பண்ணு, இதை சென்டராக தெரிஞ்சுக்கோயேன். தெரிஞ்சுட்ட அப்புறம் சர்ஃபஸில் என்ன வேணால் நடக்கட்டும். அதை கண்டால் கலங்காரே, இவனுக்கு உன்னை நீ அறிந்து கொண்டால் உனக்கு ஓர் கேடுமில்லை. குரு சொல்கிறான், நீ உன்னை அறிஞ்சுண்டாயின்னா உனக்கு ஒரு கேடும் இம்பர்ஃபெக்ஷனும் இல்லையப்பா. இது எதுக்கு சொன்னேன்னா, நீ கேட்டதுனால சொன்னேங்கிறார். அதுவும் வந்து ஒன்றும் சொல்ல, நீ கேட்டையே அதனால சொன்னேன். நீ அறிஞ்சுண்டேன்னா உனக்கு ஒரு கேடும் இல்லை, நீ பூர்ணமாக இருக்க. அந்த பூர்ணத்துவத்தை போதனம் பண்ணுறது தான் அனுசியூதம் பகவான் பண்ணிட்டுருக்கிறது. தொடர்ந்து நாளைக்கு வந்து அடுத்த பாட்டு நாளைக்கு பார்ப்போம். எதோ மமாத்மா பவசித்வமேவ ததோ ந வாச்சியம் மம கிஞ்சிதஸ்தி யதாதவேஷ்டம் குருமாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல